வணக்கம். விஞ்ஞானம் தராத விடைகளை தரும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்ற திரு ரத்னவேலு அவர்களை அழைக்கிறேன்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களின் பொற்பாதங்களையும், பராசக்தி ஸ்ரீ அன்னை அவர்களின் பொற்பாதங்களையும், குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களின் பொற்பாதங்களையும், திரு அசோகன் அண்ணா அவர்களையும் வணங்கி, விஞ்ஞானம் தராத விடைகளை தரும் ஆன்மீகம் என்ற சொற்பொழிவினை துவங்குகின்றேன். மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் விஞ்ஞானம் முடிவற்ற தீர்வுகளை வழங்கியுள்ளது, அதாவது அனந்தமான முடிவு தீர்வுகளை வழங்கியுள்ளது. உதாரணமாக, முன்பெல்லாம் பிளேக், பெரியம்மை போன்ற நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் இந்த நோய் வந்தால் அவர்கள் இறந்து விடுவார்கள் அல்லது பெரிய உடல் பாதிப்பை அடைவார்கள். இதிலிருந்து தப்பிக்க மருந்து இல்லாததனால் இந்த துன்பங்களுக்கு அவர்கள் ஆளாயினர். இன்று இந்த பிளேக், பெரியம்மை போன்ற நோய்களை விஞ்ஞானம் மருத்துவத்தால் மருந்து கண்டுபிடிப்பால் அளித்தது இந்த நோய்களுக்கு தீர்வை கண்டுள்ளது. இதுபோன்ற எண்ணற்ற கொடிய நோய்களுக்கும் தீர்வையும் முடிவையும் விஞ்ஞானம் வழங்கியுள்ளது. இன்று உடல் உறுப்புகளையே மாற்றக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானமும் அறுவை சிகிச்சை முறையும் வளர்ந்துள்ளது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் இந்த அறுவை சிகிச்சை முறையை வியந்து பாராட்டியுள்ளார்கள். இவையெல்லாம் மருத்துவத்துறையில் விஞ்ஞானம் தந்துள்ள தீர்வுகள், மருத்துவத்துறையில் விஞ்ஞானம் படைத்துள்ள சாதனைகள். இதுபோல் புயல், பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் பெருமளவு தப்பித்துக் கொள்ளவும் விஞ்ஞானம் உதவுகிறது. இப்ப தனுஷ்கோடிங்கிற நகரம் எப்படி அழிந்ததுன்னு நமக்கு தெரியும். தனுஷ்கோடி நகரம் அழிந்ததற்கு காரணம், அன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானமும் தகவல் தொடர்பும் அதிகம் இல்லாததனால் அந்த புயல் என்ற இயற்கை சீற்றத்தில் பெருமளவு பாதிப்பை சந்தித்தது. ஆனால் இன்று அதுபோல் பேர் இழப்பு எங்கும் நிகழாமல் விஞ்ஞானம் காக்கிறது. இப்படி அனைத்து துறைகளிலும் விஞ்ஞானம் பல சாதனைகளை படைத்தாலும் விஞ்ஞானத்தில் குறை இருக்கத்தான் செய்யும். ஏனெனில் விஞ்ஞானம் என்பது மனத்தின் திறமையால் செயல்படுவதால் எப்பொழுதும் விஞ்ஞானத்தில் குறை இருக்கும். ஏனெனில் பிரச்சனைகளை உருவாக்குவதே மனம் என்பதால் இந்த மனத்தின் திறமையால் செயல்படும் விஞ்ஞானத்திலும் பிரச்சனைகளும் குறைகளும் இருக்கும். எடுத்துக்காட்டாக, இப்ப விஞ்ஞானத்தால் பூகம்பம், புயல் ஆகியவற்றிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள, தற்காப்பு கொள்ள மட்டுமே முடியுமே தவிர விஞ்ஞானத்தால் பூகம்பத்தையோ புயலையோ தடுக்க முடியாது. விஞ்ஞானத்தால் நோயை குணப்படுத்த முடியுமே தவிர உயிரை மீண்டும் கொண்டு வர முடியாது. எண்ணற்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளால் இன்று சுற்றுப்புற சூழல்கள் மாசு அடைகின்றன. உதாரணமாக, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளால் இன்று உணவு உற்பத்தி பல மடங்கு பெருகி இருந்தாலும் அதை சாப்பிடுவதனால் நமக்கு நோய்கள் வருகின்றது. அதே போல பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதனால், பாலித்தீன் பையை பயன்படுத்துவதனால் நிலத்தடியில் நிலத்திற்கு அடியில் நீர் இறங்காமல் நிலம் மாசு அடைகிறது. அதேபோல கார், பஸ் இது போன்ற நவீன சாதனங்களை பயன்படுத்துகிறோம், பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம், அதிலிருந்து வருகின்ற புகையினால் காற்று மாசுபடுகிறது. இப்படி விஞ்ஞானத்தில் பல நன்மைகள் இருந்தாலும் அதில் குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆன்மீகம் அப்படி அன்று. ஆன்மீகம் முழுமையானது, எக்காலத்திலும் ஆன்மீகம் விஞ்ஞானத்தை கடந்த திறன் உடையது. ஆகவே இதில் குறை என்பது இருக்காது. ஏனெனில் ஆன்மீகம் என்பது மனத்தின் திறமையால் செயல்படுவது இல்லை, இது ஆன்மாவோடு தொடர்பு உடையவை என்பதால் ஆன்மீகம் முழுமையானது, குறையற்றது. மனத்தின் திறமையால் செயல்படும் விஞ்ஞானம் பகுதியானது, குறையானது. விஞ்ஞானத்தின் விடைகள் அறிவுக்குறைவையாக இருக்கின்றன. ஆனால் ஆன்மீக தீர்வுகள் மனதை கடந்த உயர்ந்த நிலையான ஆன்மாவுக்கு உரிவையாக இருக்கின்றன. உலக போர் முடிந்த பின் எழுந்த உலக பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஆன்மீகம் விடை பெற்றுள்ளது. அது என்ன விடை பெற்றிருக்கிறது? உலக பிரச்சனைக்கு ஆன்மீகம் என்ன விடை பெற்றுள்ளது என்பதை இந்த சொற்பொழிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த விடைகள் விஞ்ஞானத்தில் இல்லை என்று கூற முடியாது. உலகம் இந்த விஞ்ஞான விடைகளை அறியவில்லையா அல்லது ஏற்கவில்லையா என்பவை வேறு கேள்விகள். உலகம் இவற்றை அறியாமலும் இருக்கலாம், அறிந்தும் ஏற்காமலும் இருக்கலாம். நீர், பெட்ரோல், சூரிய ஒளி போன்றவைகள் இயற்கையாக உருவானவை, இயற்கையாக உருவாகி கொண்டு இருப்பவை. இவை இயற்கை சாதனங்கள். எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், ரயில், கப்பல் போன்றவை விஞ்ஞானம் புதியதாக கண்டவை, மனிதனின் அறிவால் கண்டவை. இவை இயற்கையாக உருவானவை அல்ல. மக்கள் தொகையின் பெருக்கத்தை பற்றியும் அதன் பாதிப்பை பற்றியும் அறியாத மக்களுக்கு மால்தஸ் அவர்கள் ஜனத்தொகையின் பெருக்கத்தின் ஆபத்தை எடுத்து கூறிய போது இந்த உலகத்தையே அது பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் விளைவுகளை இன்று நாம் நன்கு அறிவோம். இந்த உலகில் வாழ்ந்த பல்வேறு பிராணிகளின் உயிரினங்களின் பெருக்கம் அந்த பிராணிகளுக்கே, அந்த இனத்திற்கே அழிவை தந்தது. இதற்கு உதாரணமாக நம்ம டைனோசரஸை சொல்லலாம். இன்று எப்படி மனிதன் இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அதுபோல ஒரு காலத்தில் டைனோசரஸ் இந்த உலகத்தை ஃபுல்லாக ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அந்த இனத்தினுடைய பெருக்கம், அதற்கு இட நெருக்கடி, உணவு நெருக்கடி ஏற்பட்டு அந்த இனத்தையே அழிவுக்கு உள்ளாக்கியது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. அது போன்ற ஒரு சூழல், மனித இனமே அழியக்கூடிய ஒரு சூழல் இந்த மக்கள் தொகை பெருக்கத்தால் மனிதனுக்கும் ஏற்பட்டது. உணவு உற்பத்தியின் பெருக்கம் முக்கியமாக அந்த ஆபத்திலிருந்து நம்மளை விடுவித்தது. அதாவது மனிதன் அழிவதை விஞ்ஞானத்தின் உணவு உற்பத்தி முறை காப்பாற்றியது. அது மட்டும் தீர்வு இல்லை என்றாலும் உலக மக்கள் தொகை 450 கோடியை எட்டினாலும் இன்றைய நிலமும் உற்பத்தி முறைகளும் அதை சமாளிக்கும் என கண்ட விஞ்ஞானம் பெருமைக்குரியதுதான். விஞ்ஞானம் மறைப்பொருளாகவும் இல்லாததை உற்பத்தி செய்யும். இன்று நாம் பயன்படுத்தும் ரயில், கப்பல், செல்போன், கம்ப்யூட்டர் போன்றவை இயற்கையில் உருவானவை அல்ல. இவை கண்டுபிடிக்கும் வரை இந்த உலகில் இல்லாதவைகள். இப்படி இல்லாததை உற்பத்தி செய்வது விஞ்ஞானம். இதைதான் விஞ்ஞானம் மறைப்பொருளை காணும் என்று கூறுகிறார்கள். ஆன்மீக முறைகள் ஆன்மாவின் திறமைகள் என்பதால் முடிவு அற்றவை. இன்று உலக அளவில் உள்ள பிரச்சனைகள் ஏராளம். அவற்றில் முக்கியமான பிரச்சனைகளாக 6 கருதலாம். அவற்றில் முதலாவதாக உள்ள பிரச்சனை அணு ஆயுதம். இன்று பெரும்பாலான நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்துள்ளன. ஒரு காலத்தில் வல்லரசு நாடுகள் மட்டுமே வைத்திருந்த அணு ஆயுதங்களை இன்று சாதாரண நாடுகளும் கூட வைத்துள்ளன. அதுவும் பாகிஸ்தான் போன்ற தீவிரவாதிகளின் ஆதிக்கம் உள்ள நாடுகளில் அணு ஆயுதம் வைத்திருப்பது இந்தியர்களுக்கு மட்டுமின்றி உலகத்திற்கே பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இப்படி அணு ஆயுதம் என்பது உலகளவில் ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது. இரண்டாவது பிரச்சனையாக பொருளாதார நெருக்கடி உள்ளது. இந்த பொருளாதார நெருக்கடி என்பது வளர்ந்து வரும் நாடுகளுக்கு மட்டுமின்றி அமெரிக்கா போன்ற வல்லரசுகளை கூட இது போன்ற பொருளாதார நெருக்கடி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த பிரச்சனை வேலை இல்லாத திண்டாட்டம். இந்தியா மட்டுமின்றி மேலை நாடுகளில் கூட இதன் பாதிப்பு தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால்தான் அமெரிக்கா, துபாய் போன்ற நாடுகள் கூட தங்கள் நாட்டு மக்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டத்தினால் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து தங்கள் நாட்டிற்கு வந்து வேலை செய்வதற்கு பல கட்டுப்பாடுகளை, நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இப்படி வேலையில்லா திண்டாட்டம் உலக அளவில் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்த பிரச்சனை சுற்றுச்சூழல் பாதிப்பது. இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது இயற்கையில் ஏற்பட்டது அல்ல, விஞ்ஞானத்தின் வளர்ச்சியாலும் மனிதனின் சுயநலத்தாலும் இன்று நிலமும் நீர் காற்று ஒளி சவுண்ட் ஆகியவை மாசுபட்டு வருகின்றது. இதனால் பாதிப்பு மனிதர்களுக்கு மட்டுமில்லை, விலங்குகள் பறவைகள் வனங்கள் போன்றவைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றன. அடுத்த பிரச்சனை நிலக்கரி பெட்ரோல் ஆகியவை தீரும் நிலை. இன்று மனிதர்கள் இயற்கையாக பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய நிலக்கரி பெட்ரோல் போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் இது தீரக்கூடிய நிலை வருகிறது. இதனால் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த பொருட்கள் கிடைக்காத ஒரு சூழல் உருவாகின்றது. அடுத்தது ஆறாவது பிரச்சனையாக உள்ளது தூய நீர் சப்ளை, தூய நீரை வழங்குவது. இன்று விஞ்ஞானம் மருத்துவம் என்ன கூறுகிறது என்றால், பெரும்பாலான நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுவதற்கு காரணம் நீர்தான். நீரின் மூலமாகவே பெரும்பாலான நோய்கள் மனிதனுக்கு பரவுகிறது. எனவே மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என்று கூறுகிறது. இன்று உலக அளவில் உலக அரசாங்கத்திற்கு இந்த சுத்தமான நீரை வழங்குவது பெரும் சவாலாக இருக்கின்றது. இந்த ஆறு பிரச்சனைகளும் இன்று உலக அளவில் உலக நாடுகளுக்கு பெரும் சவாலாகவும் பிரச்சனைகளாகவும் இருக்கின்றன. விஞ்ஞானம் எவ்வளவு பெரிய சாதனை படைத்தாலும் விஞ்ஞானத்தில் உள்ள குறையினால் ஏற்பட்டவையே இந்த பிரச்சனைகள். ஏனெனில் விஞ்ஞானம் மனத்தின் திறமையால் செயல்படுவதால் இந்த குறைகள் எழுகின்றன. ஆன்மீக தீர்வுகள் ஆன்மாவுக்கு உரியவை என்பதால் இதுபோன்ற பிரச்சனைகள் ஆன்மீகத்தில் எழுவதில்லை. மாறாக மேற்கூறிய இந்த ஆறு பிரச்சனைகளுக்கும் ஆன்மீகத்தில் தீர்வுகள் உள்ளன. அதை நாம் இந்த சொற்பொழிவில் பார்க்க இருக்கின்றோம். 100 ஆண்டுகளுக்கு முன் மனிதன் சராசரியாக 30 வருடம் மட்டுமே வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. பழங்காலத்தில் 10 ஆண்டுகளே வாழ்ந்ததாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. ஏனெனில் நோய் போன்ற காரணங்களாலும் இவற்றிற்கு மருந்துகள் இல்லாத காரணத்தாலும் அவர்களுடைய ஆயுள் குறைவாக இருந்தது. ஆனால் இன்று மக்கள் சராசரியாக 75 ஆண்டுகள் வரை வாழ்கின்றனர். இது பெரும்பாலும் விஞ்ஞானத்தின் சாதனை என்றே கூறலாம். மேலும் நாகரிகமும் கல்வியும் விஞ்ஞானமும் இதை இணைந்து சாதித்தன என்று நாம் கூறலாம். விஞ்ஞானம் இல்லாத அற்புதங்களை கண்டுபிடிக்கின்றது. இவைகள் மனிதனை நாகரிகமாகவும் வசதியாகவும் வாழ உதவுகின்றன. உதாரணமாக டிவி, கம்ப்யூட்டர், செல்போன், பஸ், கார் போன்றவைகள் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டவை. இவை மனிதனை நாகரிகமாகவும் வசதியாகவும் வாழ வைக்கிறது. இது விஞ்ஞானத்தின் அற்புதங்களாக விளங்குகின்றன. ஆன்மீகம் அகத்தின் முழுமையை நாடுவதால் ஆன்மீக வாழ்விற்கு பிரச்சனைகள் என்பதே இல்லை. விஞ்ஞானம் என்பது ஆன்மீகத்தின் பகுதி, அதாவது விஞ்ஞானமும் ஆன்மீகத்தில் அடக்கம், ஆன்மீகத்தின் ஒரு பகுதியாக விஞ்ஞானம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதற்கு உதாரணமாக நம் நாட்டு முந்தைய ஆன்மீகவாதிகளான சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்களை கூறலாம். ஏனென்றால் இன்றைய விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட பல விஞ்ஞான தகவல்களை, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை அன்றைய ஆன்மீகவாதிகளான சித்தர்கள், முனிவர்கள் தங்களுடைய ஆன்மீக திறத்தால் கண்டுபிடித்து வெளியிட்டுள்ளனர். இது விஞ்ஞானம் ஆன்மீகத்தின் பகுதி என்பதை காட்டுகிறது. உதாரணமாக இன்றைய விஞ்ஞானம் சேட்டலைட், ராக்கெட் போன்ற நவீன கருவிகள் மூலம் கண்டுபிடித்த சூரிய குடும்பத்தையும் கோள்களையும் அதன் நிறத்தையும் அதன் தன்மைகளையும் தங்களது ஆன்மீக தரத்தால் கண்டுபிடித்துள்ளனர் அன்றைய ஆன்மீகவாதிகள். அதை அனைவரும் அறியும் வகையில் கோயில்களில் நவகிரகங்களாக வைத்தனர். அதேபோல் வெட்டுண்ட பாகங்களை மீண்டும் உடலோடு சேர்க்கக்கூடிய வைத்திய முறைகள் இருந்ததாக சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் கூறுகின்றன. விமானங்களின் பயன்பாடுகள் அக்காலத்தில் இருந்தது என்று பண்டைய நூல்கள் மூலம் நாம் அறிய முடிகின்றது. இதெல்லாம் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் கூறுவது போல விஞ்ஞானம் ஆன்மீகத்தின் பகுதி என்பதால் அன்றைய நம் நாட்டு ஆன்மீகவாதிகளான சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள் இந்த விஞ்ஞான கருத்துக்களை இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை தங்களுடைய ஆன்மீகத்தால் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் என்று அறிய முடிகிறது. ஏனெனில் விஞ்ஞானம் என்பது ஆன்மீகத்தின் பகுதி. இவரது கண்டுபிடிப்புகள் ஆன்மீகத்தின் திறத்தால் வந்ததால் இதில் பிரச்சனைகள் என்பது ஏற்படவில்லை. ஏனெனில் ஆன்மீகம் அகத்தின் முழுமையை நாடுவதால் ஆன்மீக வாழ்விற்கு பிரச்சனைகள் என்பதே இல்லை, விஞ்ஞான வாழ்விற்குத்தான் பிரச்சனைகள் எழுகின்றது. கிரீன் கிராஸ் இன்டர்நேஷனல் என்ற ஸ்தாபனம் கோர்பசாவ் என்பவரின் தலைமையில் ஏற்பட்டது. இந்த நிறுவனம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் நோக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஆகும். இவர்களுடைய முக்கியமான கவலை நீர். நீர் மாசுபடுவதை தடுப்பதும் நீர் விரயத்தை தவிர்ப்பதும் இவர்களுடைய செயல்பாடுகளாக இருந்தது. இவர்கள் கையாளும் முக்கிய முறைகள் நீரை தூய்மைப்படுத்துவது, நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது ஆகும். ஆன்மீக முறையை பின்பற்றினால் மனிதனால் தண்ணீர் சப்ளையை அதிகப்படுத்த முடியும். இந்த கருத்தை அவர்களால் நினைக்கக்கூட முடியவில்லை. ஏனெனில் இந்த கருத்து ஆன்மீக கருத்து. மனிதனால் தண்ணீர் சப்ளையை அதிகப்படுத்த முடியும் என்பது ஆன்மீக துறைக்கு உரிய அறிவு, விஞ்ஞான துறைக்கு உரிய அறிவு கிடையாது. எனவே கிரீன் கிராஸ் இன்டர்நேஷனல் ஸ்தாபனம் விஞ்ஞான முறைக்குரிய அறிவை நம்புவதால் தண்ணீர் சப்ளையை மனிதனால் அதிகப்படுத்த முடியும் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. நம் தமிழ்நாடு சராசரியாக 40 அங்குலம் முதல் 60 அங்குலம் வரை மழை பெறுகின்ற பிராந்தியம். நம் நாட்டு விவசாயம் 85% நீரை விரயம் செய்கிறது என்பதை உலகம் அறியும். கலிபோர்னியாவில் பருத்தி பயிரிட பயன்படும் நீரை போல் இங்கு நம் நாட்டில் 35 மடங்கு அதிகமாக தண்ணீர் செலவாகின்றது. இதை கண்ட கலிபோர்னியாவில் வாழும் கேரள எக்ஸ்பர்ட் தமிழ்நாட்டில் சில இடங்களில் அந்த கலிபோர்னியா முறையை பின்பற்றி அறிமுகப்படுத்தினார். அதனால் பலன் அடைந்தார். ஆனால் நம் நாட்டு விவசாயம் 85% நீரை விரயமாக்குகிறது. ஆன்மீகம் என்றால் அபரிமிதம். அதன் முறைகளில் முக்கியமானது ஸ்தோத்திரம். அதாவது ஆன்மீக முறைகளில் முக்கியமானது ஸ்தோத்திரம், கவனம் என கூறலாம். ஒரு பொருளை ஆர்வமாக கவனித்தால் அப்பொருள் பெருகும் என்பது ஆன்மீக உண்மை. நம் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரிடம் அபரிமிதமான செல்வம் சேர்வது இம்முறையில்தான் என்பதை நாம் அறிவோம். வில்வதளம் தங்க இலைகளாக மாறி இந்திய கோயில்கள் கட்டப்பட்டன என்பது வழக்கு. இது சாஸ்திரப்படி நடக்கும் சம்பிரதாயம். சாஸ்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட கவனம் பலனை தருகிறது. இதை இன்று நாம் கண்ணுறுவதில்லை என்பதால் நம்பிக்கை உள்ளவரே ஏற்கக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது. தண்ணீரை விரயமாக்காமல் தடுத்தால் அத்தண்ணீர் தான் பெற்ற கவனத்தை ஏற்று பெருகும் என்று அன்னை அன்பர்களாகிய நாம் பலமுறை அனுபவத்தில் கண்டுள்ளோம். விரயமாகும் மழை நீரை மீண்டும் போர் கிணற்றுக்குள் செலுத்தும் முறை நெடுநாளாக உலகம் பின்பற்றக்கூடிய முறையாகும். தமிழ்நாட்டில் ஊர் எல்லைக்குள் அது பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து ஓரளவு நெடுநாளாக இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு அதற்குரிய சட்டம் அமுலுக்கு வந்தது. இதன் லைஃப் ரெஸ்பான்ஸ் என்பது உடனே நடக்கும் அல்லது காலம் தாழ்ந்தும் நடைபெற வல்லது. இந்த சட்டம் வந்து ஓராண்டிற்கு பின் லைஃப் ரெஸ்பான்ஸாக 82 அங்குல மழையை தமிழ்நாடு பெற்றது. இந்த சேமிப்பு முறை ஊருக்குள் மட்டும் அமுல் செய்யப்பட்டது. இறைப்பு பாசன கிணற்றுக்கும் இச்சட்டம் இதுவரை வரவில்லை. கவனம் அபரிமிதம் தரும் என்பது புதிய கொள்கை அல்ல, பழைய ஆன்மீக முறைதான். இதற்கு உதாரணமாக நம் முன்னோர்களான அரசர்களை குறிப்பிடலாம். நம் முன்னோர்களான அரசர்கள் மழை நீருக்கு கவனம் செலுத்தினர். மழை நீரை விரயமாக்காமல் சேமிப்பதற்காக ஊர்கள் தோறும் குளங்களை வெட்டினர். கோயில்களிலும் தெருக்களிலும் குளங்களை வெட்டினர். இதற்கு லைஃப் ரெஸ்பான்ஸாக என்ன கிடைத்தது? மாதம் மும்மாரி, மாதத்திற்கு 3 முறை மழை பொழிந்ததாக நாம் கேள்விப்படுகிறோம். இது அந்த காலத்தில் மட்டும் நடந்தது கிடையாது. சமீபத்தில் கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழ்நாட்டிலுமே மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு முக்கியத்துவம், மழைநீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டம் கொண்டு வந்த பொழுது அபரிமிதமான பலனை மழையை கொடுத்ததை நாம் அறிவோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், காலம் எதுவாக இருந்தாலும் மழைநீருக்கு கொடுக்கின்ற கவனம் எக்காலத்திலும் பலன் தரும் என்பதை நாம் அறிய முடிகிறது. கவனம் அபரிமிதம் தரும் என்பது புதிய கொள்கை அல்ல, பழைய ஆன்மீக முறை என்பதை இதன் மூலம் நாம் அறியலாம். கருமி பணத்தின் மீது செலுத்தும் கவனம் அவனுக்கு பெரும் பணத்தை தருகிறது. இந்த கவனம் நீர் பணத்திற்கு மட்டும் பலன் தரக்கூடியது அன்று, அனைத்திற்கும் பொருந்தும், அனைத்திற்கும் பலனை தரும். அதாவது நாம் எதன் மீதெல்லாம் கவனம் செலுத்துகிறோமோ அவையெல்லாம் அது அபரிமிதமாக வளரும். கவனம் செலுத்தப்பட்டது அதிகரிப்பது என்பதை 1000 துறைகளில் உலகம் கண்டுள்ளது. நாம் எதில் கவனம் செலுத்துகிறோமோ அது வளரும் என்ற கருத்து நம்மளுடைய மகிழ்ச்சி கவலைக்கும் பொருந்தும். அதனால ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் நாம் அதிகமாக கவலைக்கு கவனம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று கூறுகிறார்கள். நாம் சந்தோஷத்திற்கு அதிக கவனம் கொடுத்தோம் என்றால் சந்தோஷம் அபரிமிதமாக பெருகும். நாம் கவலைக்கு அல்லது பிரச்சனைக்கு அல்லது குறைக்கு முக்கியத்துவம் கவனம் கொடுத்தோம் என்றால் அந்த குறை அபரிமிதமாக பெருகும். அதனால்தான் நாம் நம் வாழ்வில் நல்லவைகளுக்கு, சந்தோஷத்திற்கு, நல்ல விஷயங்களுக்கு அதிக கவனம் செலுத்தினோம் என்றால் அதன் மூலமாக நம் வாழ்க்கையில் அதிக சந்தோஷத்தையும் அதிக நல்லதையும் நாம் பெறலாம். கவனம் செலுத்தப்பட்டது அதிகரிப்பது என்பது 1000 துறைகளில் உலகம் கண்டுள்ளது. கல்வி, கலை, பணம், மின்சாரம், ரோடு, போன் போன்ற எல்லா துறைகளிலும் நாம் இக்கொள்கையை காண்கிறோம். எதிலெல்லாம் நாம் கவனம் செலுத்துகிறோமோ அதெல்லாம் வளர்ச்சி அடைகிறது. இன்று கல்வி, கலை, பணம், மின்சாரம், ரோடு, போன் போன்றவை அதிக வளர்ச்சி பெற்றதற்கு காரணம் நம் அரசாங்கம் அதில் கவனம் செலுத்தியதுதான். இதில் உள்ள ஆன்மீக கருத்து என்னவென்றால், எப்பொருள் குறையானாலும் கவனம் குறையை நிறையாக்கும் என்பதுதான். அதாவது எப்பொருள் குறையானாலும் நாம் கொடுக்கின்ற கவனம் அந்த குறையை நிறையாக்கும். இக்கருத்தை நாம் வாழ்வில் பின்பற்றி பயன்படுத்தி நமக்கு எதுவெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அல்லது நமக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதற்கு கவனத்தை செலுத்தினோம் என்றால் நமக்கு தேவைப்படக்கூடியது, நமக்கு குறைவானது அதிகமாக அபரிமிதமாக கிடைக்கும். விஞ்ஞானம் என்பது அறிவின் சிகரமாக விளங்குகிறது. பூமி சூரியனை சுற்றி வருவதை கண்டது விஞ்ஞானம். சந்திர மண்டலத்தை எட்டிய மேதைகள் விஞ்ஞானிகள் ஆவர். ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்கிறது, தீர்க்க முடியவில்லை என்று இந்த விஞ்ஞானிகள் கூறுவது வினோதமாக இருக்கிறது என்று ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மனிதர்கள் பேரறிவு பெற்ற பின்னும் சிறிய விஷயங்களில் எவரையும் போல சாதாரணமாக நடக்கக்கூடியவர்கள்தான். இதனை நாம் ஐன்ஸ்டன் என்ற விஞ்ஞானியின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை வைத்து கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஐன்ஸ்டன் என்ற விஞ்ஞானி தனது வீட்டில் இருக்கின்ற பொழுது பக்கத்து அறையில் ஒரு பூனையும் அதன் குட்டிகளும் இருந்தன. அந்த பூனையும் குட்டிகளும் இந்த அறைக்கு வர முடியாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த போது ஐன்ஸ்டன் அவர்கள் 2 பாதைகளை அதுக்கு வடிவமைத்தார். ஒரு பெரிய பாதை ஒன்று, சிறிய பாதை ஒன்று. எதற்காக இந்த 2 பாதைகள் என்று கேட்ட பொழுது, அவருடைய மனைவி கேட்ட பொழுது ஐன்ஸ்டன் சொன்னார், பெரிய பாதை வழியாக பெரிய பூனை வரும், இந்த சிறிய பாதை வழியாக குட்டி பூனைகள் வரும் என்று கூறினார். அதற்கு அவர் மனைவி, ஏன் அந்த பெரிய பாதை வழியாகவே குட்டி பூனைகளும் வந்துவிடுமே, அதற்கு எதற்கு தனியாக ஒரு சிறிய பாதை என்று கூறினார். இது எதை காட்டுகிறது என்றால், மனிதர்கள் பேரறிவு பெற்ற பின்னும் சிறிய விஷயங்களில் எவரையும் போல சாதாரணமாகத்தான் நடப்பார்கள் என்பதை காட்டுகிறது. நெல் பயிரிடுபவர்களுக்கு அதிக லாபம் வராது, வந்தால் சிறு லாபமே வரும். இதனையே நம் முன்னோர்கள் பழமொழியாக உழுபவன் கணக்கு பார்த்தால் உழவுகோலும் மிஞ்சாது என்று தங்களுடைய அனுபவத்தை கூறினர். கரும்பு என்பது பணப்பயிர் என பெயர் பெற்றது. பொதுவாக கிராமத்தில் குடிசைகள் அதிகமாக இருக்கும், கல்வீடு குறைவாக இருக்கும். கரும்பு குடித்தனக்காரன் கல்வீடுக்காரன் என்பது சொல். அதாவது கரும்பு பயிரிட்டால் அதிக லாபம் வரும் என்பது விவசாய அனுபவம். கரும்பு மட்டும்தான் பணப்பயிர் என்பது இல்லை. பணப்பயிர் என பெயர் பெற்றவைகள் ஏராளம். பணப்பயிர் என்று பெயர் பெற்றவைகள் ஒன்று இரண்டல்ல, ஓராயிரமும் இல்லை. எனினும் அனைவரும் அறிந்தவைகள் ஏராளமாக இருக்கின்றன. எந்த காய்கறியும் பெரும் பணம் தருபவை என நாம் அறிவோம். நெல் 300 ரூபாய் கொடுக்க சிரமப்படும் நேரம் கத்தரிக்காய் 30,000 ரூபாய் லாபம் கொடுத்ததை கண்ட கிராமத்தினர் அனைவரும் அதை பயிரிட்டனர். எவ்வளவு லாபம் தரும், எப்படி தரும் என்றெல்லாம் ஒருவர் கேட்ட பொழுது, ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறீர்கள்? கத்தரிக்காய் பயிரிடும் கிராமத்தில் குடிசைகளே இல்லை என்று பதில் சொன்னார் ஒரு அனுபவசாலி. இதுபோல் வேறொருவர் வேறொரு பணப்பயிரை கணக்கெடுத்தார். அதை பயிரிடுபவரை விவரம் கேட்டார். அவர் விவரத்தை பாதியில் நிறுத்தி செடியை நட்டு பணத்தை பலனாக உருவிக் கொள்ளலாம் என்றார். அதாவது இதெல்லாம் நெல்லை விட பணப்பயிர் பயிரிட்டால் அதிக லாபம் வரும் என்பது விவசாய அனுபவமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இப்படி நெல்லை விட பணப்பயிர் அதிக லாபம் தரும் என்பது விவசாய அனுபவமாக இருந்தாலும் இதை அனைத்து விவசாயிகளும் அறிவதில்லை, அறிந்தாலும் ஏற்பதில்லை, அறியாமலேயே இருக்கின்றனர். சூழலிற்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப தங்களது அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்றனர். இது படிக்காத விவசாய நிலை மட்டும் இல்லை, உலக புகழ்பெற்ற சாதனையாளர்கள் கூட இப்படித்தான் இருக்கிறார்கள். 1928 சிதம்பரத்தில் பல்கலைக்கழகம் அண்ணாமலை செட்டியாரால் நிறுவப்பட்டது. செட்டியார் இதை தன் பெயரிலேயே கட்டினார். அதற்கு முன் தன் தாயார் பெயரில் கல்லூரியை நடத்தினார். அதற்கு முன் தகப்பனார் பெயரில் பள்ளிக்கூடம் நடத்தினார். இந்த கல்வி நிறுவனங்கள் அனைத்து அத்தனையிலும் சிதம்பரத்தில் உள்ள வசதியான குடும்பங்களில் உள்ள புத்திசாலி பிள்ளைகளில் ஒரு சிலரே கல்லூரியில் சேர்ந்தனர். அனைவரும் சேர்ந்து பயன்பெறவில்லை. பல்கலைக்கழக மாணவர்கள் 2,000 பேர் என்றால் அதில் 200 பேர் இலங்கை, கேரளா, பெங்களூர், ஆந்திரா மாணவர்களாக இருந்தனர். கல்லூரி பல்கலைக்கழகம் என்பது தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பாகும். இந்த வாய்ப்பை அன்று அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. வெளிநாடு வெளிமாநில மாணவர்கள் பயன்படுத்திய அளவு கூட நம் தமிழ்நாட்டு மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. சொந்த ஊரில் பல்கலைக்கழகம் இருந்த போதும் சிதம்பரத்தில் இருந்த பெரும்பாலான மாணவர்கள் இந்த புதிய வாய்ப்பை, புதிய சூழலை பயன்படுத்திக் கொள்ளவில்லை, ஏற்கவில்லை. ஏன் இந்த நிலை? இது சாதாரண மனிதர்களின் நிலை மட்டுமில்லை, உலக புகழ்பெற்ற IBM வாட்சனும், டெல் கம்பெனி முதலாளியும், பில்கேட்ஸும், பெர்ட்ரண்ட் ரஸ்ஸலும், வின்ஸ்டன் சர்ச்சிலும், காந்திஜியும் இதே பாஷையை பேசினால் எப்படி பிரச்சனை தீரும்? அதாவது உலக சாதனையாளர்கள் கூட குறுகிய தெளிவில்லாத மனப்பான்மையுடன் இருக்கின்றனர், அறியாமையில் இருக்கின்றனர். உதாரணமாக வின்ஸ்டன் சர்ச்சில் உலக ஜனநாயகத்திற்காக 2 உலக போரில் போரிட்டு ஹிட்லரின் ஜெர்மானிய படைகளை தோற்கடித்து 2 உலக போரில் வெற்றியை பெற்றார். அதன் மூலம் உலக ஜனநாயகத்திற்கு வழிவகுத்தார். உலக ஜனநாயகத்திற்காக போராடிய சர்ச்சில் இந்திய ஜனநாயகத்தை, இந்திய விடுதலையை எதிர்த்தார். இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கக்கூடாது என்றார். உலக ஜனநாயகத்திற்காக பரந்த மனப்பான்மையுடன் போராடிய சர்ச்சிலிடம் இந்திய விடுதலையை எதிர்க்கும் குறுகிய மனப்பான்மை இருந்தது. நம் நாட்டில் காந்திஜி அவர்கள் ஜப்பான் படைகள் அசாம் பார்டர் வரை வந்து போர் தொடுத்த பிறகும் எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடாது, அது ஹிம்சை, நாம் அஹிம்சையை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். மேலும் நாம் அவர்களிடம் சரணடைய வேண்டும் என்றும் கூறினார். அதேபோல் மற்றொரு முறை, நம் நாட்டிற்கு அஹிம்சையும் சத்தியாகிரகமும் மட்டுமே தேவை, இந்தியாவிற்கு இராணுவமே தேவையில்லை என்று கூறினார். இங்கே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், இராணுவம் இல்லாத நாட்டால் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று அவர் எண்ணவில்லை. மற்ற நாட்டவர் நம்மை ஆக்கிரமித்தாலும் படையெடுத்தாலும் நாம் அஹிம்சை சத்தியாகிரகத்தை மட்டுமே கையாள வேண்டும், நம் நாட்டிற்கு இராணுவமே வேண்டாம் என்று கூறினார். இதேபோல் பில்கேட்ஸ் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், ஒரு நாடு முன்னேற நிதி உதவி எய்ட் செய்தால் போதும், நிதி உதவி செய்தால் போதும் அந்நாடு வளர்ச்சியடையும் என்று கருதி உலக நாடுகளுக்கு நிதி உதவி வழங்குகின்றார். ஆனால் ஒரு நாட்டிற்கு நிதி உதவி செய்வதால் மட்டும் அந்நாடு வளர்ச்சி அடையாது என்பதை அவர் அறியவில்லை. இப்படி உலக அளவில் சாதனையாளர்கள் இப்படி பேசினால் எப்படி பிரச்சனைகள் தீரும்? யார் ராஜா நிர்வாணமானவர் என கூறப்போகிறார்கள்? இதேபோல்தான் நம் அன்னை அன்பர்களிலும் சில பேர் அறியாமையில் இருக்கின்றனர். உதாரணமாக, ஸ்ரீ அன்னையை 3 தலைமுறையாய் அறிந்தவர், இவர் தனது வீட்டில் 30 அன்னை படங்களை வைத்திருப்பவர், அவருக்கு 10 ஆண்டுகளாக தீராத பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை அவர் அன்னையிடம் கூற தோன்றவில்லை, கூறியிருந்தால் இந்த பிரச்சனை என்பதை இருந்திருக்காது, பிரச்சனை தீர்ந்திருக்கும். இதை இவர் அன்னையிடம் கூறாமல் இருக்கிறார். இப்படி இருந்தால் பிரச்சனை எப்படி தீரும்? ஏன் 10 ஆண்டு பிரச்சனையை அன்னையிடம் கூற தோன்றவில்லை என்பதை விட அத்தவற்றை செய்யக்கூடாது என்று கூற முடியுமா, இன்று நினைக்க முடியுமா? இது அறியாமை. இன்று சில மேலை நாடுகளில் அந்நாட்டு சிறுவர்கள் 1 நிமிடத்தில் 118 முறை சுடும் அபாயகரமான துப்பாக்கியுடன் விளையாட ஆசைப்பட்டால் அது அவர்களுடைய அடிப்படை உரிமை என்று கருதி அதற்கு அனுமதிக்கின்றனர். இதன் விளைவு என்னவென்றால் அந்நாடுகளில் ஆண்டில் சில முறை பலர் சுட்டுக் கொல்லப்படுகின்றனர். இதற்கு அவர்கள் நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றும் கூறுகின்றனர். இவர்களெல்லாம் சாதாரணமாக படிக்காதவர்கள் அல்ல, அவர்கள் அதிகம் படித்தவர்கள். இவர்களிடம் இப்படி சிறுவர்களுக்கு இது போன்ற அபாயகரமான துப்பாக்கிகளை வழங்குவது போன்ற உரிமைகளை வழங்குவது தவறான செயல், இது ஆபத்தை தரும் என்று நாம் கூறினால் அதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். இது போன்ற அதிகம் படித்த மக்களிடையே அறிவுக்குரிய செயலை பேசாமல் இருப்பது அறிவுடைய செயலாகும். அதாவது எதை, எங்கு, எவரிடம், எப்படி, எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெளிவற்றவர்களாக இருக்கின்றனர். இதுவே மேற்கூறிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றது. எவரும் தன் சொந்த வாழ்வில் அவரை சுற்றி இது போன்ற 10 பிரச்சனைகளை காண்பர், தன் சொந்த விஷயத்தில் 20 பிரச்சனைகளை காண்பர். உலகில் இது போன்ற பெரிய பிரச்சனைகள் பல இருக்கின்றன. இங்கு தேவைப்படுவது சிந்தனை, தீர்வு இல்லை, செயல் மட்டுமே. ஏனெனில் சிந்தனையும் தீர்வும் இருக்கிறது, செயல்தான் இல்லை. இன்று உலகம் அணுகுண்டு ஒழிப்பிற்கு என்ன செய்வது, எப்படி செய்வது, யார் செய்வது என்று விவாதிக்கின்றன. இப்படி விவாதித்து கொண்டு இருப்பது விதண்டாவாதமானவை. செய்ய முடிந்ததை சனம் தாமதிக்காமல் உலக நாடுகள் உடனே செய்ய வேண்டும், இதுவே அறிவுடைமை. பெர்லின் சுவர் அழிந்ததை அறியாத உலகம் அணுகுண்டை ஒழிக்க வழி கேட்பது ஆச்சரியமில்லை. அதாவது பெர்லின் சுவர் அழிந்ததை, எதனால் அந்த பெர்லின் சுவர் அழிந்தது என்று உலகம் இதுவரை அழியவில்லை. எப்படி அந்த பெர்லின் சுவர் அழிந்தது என்றால், பெர்லின் சுவர் என்பது பனிப்போரின் அடையாளம். பனிப்போர் காலத்தில் ஜெர்மனியில் பெர்லின் சுவர் எழுப்பப்பட்டது. ஸ்ரீ அன்னை அவர்களின் ஆன்மீக சக்தி சூட்சமமாக செயல்பட்டு அன்னையின் ஆன்மீக சக்தியால் பனிப்போர் முடிவுக்கு வந்தது. பனிப்போர் முடிவடைந்ததையொட்டி பனிப்போரின் அடையாளமாக இருந்த பெர்லின் சுவரும் அழிந்தது. இதை செய்தது அன்னையின் ஆன்மீக சக்தி என்பதை அறியாத உலகம் அணுகுண்டை ஒழிக்க வழி கேட்பது ஆச்சரியம் இல்லை. விஞ்ஞானம் முன்னேறும் பொழுது அதனால் அறிவும் செல்வமும் அபரிமிதமாக முன்னேறின. விஞ்ஞானம் என்பது மனத்தின் செயல். இந்த மனம் இரண்டாக பிரிந்து செயல்படும். எனவே விஞ்ஞானத்தால் வரும் செல்வமும் இரு முனைகளில் செயல்படும். அதாவது ஒரு முனையில் பெரும் செல்வமாகவும் அதற்கு எதிரான மறுமுனையில் ஏழ்மையாகவும் பலனை தரும். அதாவது இன்றைய விஞ்ஞானம் ஒரு முறையில் பெரும் செல்வமாகவும் அதற்கு எதிரான மறுமுனையில் ஏழ்மையாகவும் பலனை தரும். இதனால்தான் இன்று உலக அளவில் சில நாடுகள் செல்வ செழிப்போடு அபரிமிதமான செல்வத்துடன் இருக்கின்றன. மறுமுறையில் சில நாடுகள் வறுமையில் வாடுகின்றன. ஆனால் ஆன்மீகம் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இதன் செல்வம் அனந்தமானதால் முடிவற்றதானதால் விஞ்ஞான செல்வத்தை அளவு கடந்து தாண்டி சென்றது இந்த ஆன்மீக செல்வம். பூமி சூடாவதை குளோபல் வார்மிங்கை ஆன்மீகம் தடுக்கும். எப்படி தடுக்கும் என்றால் மதர் அதற்கான ஒரு முறையை ஆரோவிலில் செயல்படுத்தியிருக்கிறார்கள். அன்னை முறைப்படி ஆரோவிலில் என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கு பெட்ரோல் டீசல் போன்ற பயன்பாடு அங்கே குறைவு பயன்படுத்துவது இல்லை. ஏனென்றால் இந்த குளோபல் வார்மிங் பூமி வெப்பம் அடைவதற்கு காரணம் பெட்ரோல் நிலக்கரி ஆகியவற்றிலிருந்து வரக்கூடிய புகையினால்தான் பூமி வெப்பம் அடைகிறது. ஆரோவிலில் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள். சூரிய ஒளியிலிருந்து சூரிய ஆற்றலிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள். இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது, பூமி சூடாவது தடுக்கப்படுகிறது. அப்பொழுது பூமி சூடாவதை தடுப்பதற்கு ஆன்மீகம் அன்னை அவர்கள் வழி கண்டுபிடித்துக் கூறியிருக்கிறார்கள். விஞ்ஞானம் இன்று வரை அதற்குரிய விடையை எழுப்பவில்லை. பிரச்சனைகளை தீர்க்க விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்கிறது. விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சி எனில் ஒன்றை பலவாக பிரித்து சிந்தனை செய்வதுதான் விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சியாகும். ஆனால் ஆன்மீகம் ஒன்றை பலவாக பிரிக்காமல் அனைத்தையும் தொகுத்து உணர்கிறது. இது விஞ்ஞானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வித்தியாசம். அதாவது விஞ்ஞானம் ஒன்றை மட்டும் பிரித்து சிந்தனை செய்கிறது, ஆன்மீகம் அனைத்தையும் தொகுத்து உணர்கிறது. அமெரிக்கர்கள் இன்று உலகை ஆளுகின்றனர். இதற்கு காரணம் அவர்களுடைய செல்வம் பலமானதாக இருக்கிறது. இப்படி அமெரிக்கர் வாழ்வு இன்று செல்வம் நிறைந்ததாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்வில் அனந்தத்தை கண்டுள்ளனர். ஆனால் ஆன்மீக முறைகள் அனைத்திலும் அனந்தத்தை காணும் முறைகள். இன்று உலக அளவில் பெரும்பாலான வேலைகளுக்கு மெஷினை பயன்படுத்துகின்றார்கள். விஞ்ஞான படைப்புகளுக்கு மனிதன் அடிமையாகின்றான். அப்படித்தான் இந்த மெஷின்களுக்கும் மனிதன் அடிமையாக இருக்கின்றான். முதலில் மனிதன் செய்கின்ற வேலைகளுக்கு உதவியாக இருப்பதற்காகத்தான் இந்த மெஷின்கள் வந்தன. ஆனால் நடந்தது என்ன என்று பார்த்தால் உதவிக்கு வந்த மெஷின்கள் இன்று நாலாவட்டத்தில் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் ஆக்கிரமித்துக் கொண்டு மனிதர்களுக்கு வேலை இல்லை என்ற நிலையை உண்டு பண்ணிவிட்டன. அதாவது 10 ஆட்கள் செய்கின்ற வேலை ஒரு மெஷின் செய்கின்றது எனும் பொழுது அந்த மெஷினை வாங்கி வைக்கின்ற தொழிலதிபர்கள் 10 பேரை வீட்டுக்கு அனுப்பிவிடுகின்றனர். இதனால் 10 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. ஆகவே மெஷினை பிரதானமாக்கி மனிதனை இரண்டாமாக்க வரும் பட்சத்தில் மெஷினை வேலைவாய்ப்பு என்பது நமக்கு தடைப்படுகிறது. மெஷினை பின்பற்றாமல் மனிதனுக்கு உள்ள வேலைகள் அழிகின்றன. அதாவது மெஷினை பின்பற்றுகின்ற பொழுது மனிதனுக்கு உள்ள வேலைகள் அழிகின்றன. மெஷினிற்கு பதிலாக மனிதனை பின்பற்றினால் வேலை வாய்ப்பு பெருகும். இதனால் மனித வாழ்வு வளம் பெறுவதோடு ஆன்மீக வளமும் பெறும். ஆதி மனிதன் விழித்த நேரமெல்லாம் வேலை செய்தார். நாம் அறிந்தவரை 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்த மனிதன் இப்பொழுது 8 மணி நேரம் வேலை செய்கிறான். இந்த 8 மணி நேர வேலை மூன்று மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனால் மனிதனின் நாகரிகம் வளரும், மனிதனின் பண்பு செழிக்கும், மனிதனின் மனவளம் அதிகப்படும், மனிதன் தான் பிறந்த பயனை அடைவான். இன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஏராளமான பணம் உற்பத்தி செய்கிறது. உலகின் 1% மக்கள் உலகின் அனைத்து செல்வத்தையும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முறை மூலம் பெற்றுள்ளனர். இது விஞ்ஞான அறிவுக்கு பொருத்தமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இது ஆன்மீகத்திற்கு பொருந்தாத ஒரு முறை. ஏனெனில் ஸ்ரீ அன்னை அவர்கள் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முறை சூதாட்டம் என்கிறார்கள். ஏனெனில் பணம் உழைப்பிலிருந்து வர வேண்டும். அப்படி உழைப்பிலிருந்து வருகின்ற பணம்தான் சுபிட்சத்தை தரும். உழைப்பு தான் சுபிட்சத்திற்கான வழி என்கிறார்கள். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்பது கேம்பிளிங், சூதாட்டம் போன்றது. இது உழைப்பில்லாமல் வருகின்ற பணம், எனவே இது சுபிட்சத்தை தராது என்கிறார்கள். மேலும் இம்முறையை உலக நாடுகள் பின்பற்றுவதால் உலக அளவில் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இப்ப உதாரணமாக ஒரு மனிதன் குதிரை ரேஸ் அல்லது ஏதேனும் ஒரு சூதாட்டத்தில் ஈடுபட்டால் என்ன ஆகும்? அவன் குடும்பமே அழியும். அது போலவே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ற முறையை, சூதாட்ட முறையை பின்பற்றினால் பொருளாதார பிரச்சனைகள் அழிவுகள் வரும் என்கிறார்கள். ஆனால் இதை விஞ்ஞான அறிவு ஏற்கவில்லை. பொருளாதார விஞ்ஞானிகள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால்தான் முதலீடு பெற முடியும் என்கிறார். ஆனால் உண்மையான சுபிட்சம் என்பது உழைப்பு தான். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போன்ற சூதாட்டம் சுபிட்சம் இல்லை. இந்த ஆன்மீக உண்மையை விஞ்ஞான அறிவு ஏற்பதில்லை. இன்று ஓலையையும் எழுத்தானையும் போய்விட்டது. அதற்கு பதிலாக பேனாவும் பேப்பரும் வந்துள்ளது. இந்த பேனாவும் பேப்பரும் ஆன்மீகத்தின் சின்னங்கள், சாரி, நாகரிகத்தின் சின்னங்கள். இதை மனிதன் மறுக்கவில்லை. இன்று கோடிக்கணக்கான பண மரங்களை வளர்த்து ஓலையையும் எழுத்தானியையும் மனிதன் போற்றவில்லை. இன்றைய விஞ்ஞானம் எக்னாமிக்கிற்கு நோபல் பரிசு தருவது என்பது எப்படி இருக்கிறது என்றால், இன்றைய மனிதன் பண மரங்களை வளர்த்து ஓலையையும் எழுத்தானியையும் போற்றுவது போன்று இன்றைய சூழலுக்கு பொருந்தாததாக இருக்கிறது, அறிவுக்கு புறம்பானதாக இருக்கிறது. ஏனெனில் எக்கனாமிக், பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றைய விஞ்ஞானம் எடுத்துக்கொள்ளும் முறைகள் சரியானதாக இல்லை. பொருளாதாரம் என்பது மனித சமுதாயத்தின் ஓர் அங்கம், அதாவது ஓர் பகுதி. ஆனால் விஞ்ஞானம் இந்த பகுதியை, இந்த ஒரு அங்கத்தை முழுமையான சப்ஜெக்டாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது. அதாவது மனிதன் முழுமை, பணம் பகுதி. இந்த விஞ்ஞானம் பகுதியான பணத்திற்குத்தான் முக்கியத்துவம் தருகிறது, முழுமையான மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இதனால் பகுதியான பணத்திற்கு முழுமையான மனிதன் கட்டுப்பட்டு அடிமையாக உள்ளான். இது போன்ற பகுதியை கருதுகின்ற எக்கனாமிக்கிற்குத்தான் இன்றைய விஞ்ஞானம் நோபல் பரிசு தருகிறது. விவசாயம் மனிதனுக்கு உணவு தந்தது, 6 மாத காலம் ஓய்வையும் தந்தது. வியாபாரம் மனித வாழ்வை விசாலப்படுத்தியது, பணத்தை உற்பத்தி செய்தது. உணவை மட்டுமே தானே உற்பத்தி செய்து வந்த மனிதனை இந்த வியாபாரம் பணம் என்ற புதிய ஒன்றை உற்பத்தி செய்ய உதவியது. பணம் என்பது நாகரிகத்தின் சின்னமாக விளங்குகிறது. இந்த பணம் கல்வி, கலை, இலக்கியம், நாடகம், பண்பு ஆகியவை உருவாக, ஆகியவை வளர உதவியது. இந்த பணத்தை பேங்க் மேலும் அதிகமாக வளர்த்தது. இதுவே மனிதனுக்குரிய முறை, மனிதனுக்கு உரியது. பூமியில் காற்று அபரிமிதமான இயற்கை அமைப்பாக இருக்கின்றது. இந்த அபரிமிதமான காற்றில் நமக்கு தேவையான காற்று என்பது சிறிதளவு. ஆனால் உள்ள காற்று என்பது பெருமளவு, நாம் பயன்படுத்தக்கூடிய காற்று சிறிதளவு மட்டுமே. இதுபோல் நாம் பயன்படுத்தும் பணம் அளவில் சிறியது, உலகில் வெளிப்படாத பணம் அளவுக்கு உட்படாதது. இன்று உலகம் இதை அறியவில்லை என்கிறார். அதாவது அபரிமிதமாக இருக்கின்ற காற்றில் குறைவான காற்றை மட்டும் நாம் பயன்படுத்துவது போல, அபரிமிதமாக இருக்கக்கூடிய பணத்தில் நாம் குறைந்த அளவு பணத்தை மட்டுமே பயன்படுத்துகிறோம். இப்படி அபரிமிதமாக காற்று போல பணம் இருக்கிறது என்பதையே இன்றைய மக்கள் உலகம் அறியவில்லை என்று குருநாதர் குறிப்பிடுகிறார். கல்லாதது உலகளவு என்பது முதுமொழி. இது கல்விக்கு மட்டுமல்ல, பணத்திற்கும் வாய்ப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் இது பொருந்தும். அதாவது பணமும் வாய்ப்பும் மகிழ்ச்சியும் உலகளவு இருக்கிறது என்று ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கடற்கரையில் வாழ்பவனுக்கு வெளியில் இயற்கையாகவே இயல்பாகவே அபரிமிதமாக காற்று வரும். இப்படி கடற்கரையில் வாழ்பவனும் வீடு கட்டி நான்கு பக்கமும் சுவற்றால் அடைத்து ஃபேன் போட்டு காற்று அனுபவிப்பது நம்முடைய இன்றைய நிலை என்கிறார்கள். அதாவது நான்கு பக்கம் சுவர் வைத்து அடைத்து ஃபேன் போட்டு காற்று வாங்கும் பொழுது காற்றினுடைய அளவு நமக்கு குறைவாக வரும். அதுபோலவே இன்றைய மனிதர்கள் அபரிமிதமான உலகளவு பணத்தை, உலகளவு வாய்ப்பை, உலகளவு சந்தோஷத்தை விட்டுவிட்டு ஃபேன் போட்டு காற்று வாங்குவது போல் குறைவாக பணத்தை, குறைவான வாய்ப்பை, குறைவான சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். மொட்டை மாடியில் இயற்கையாக வீசும் காற்றை எல்லோரும் அனுபவிப்பதில்லை. இது போலவே ஏழை நாடுகளில் பணம் இல்லை என்பதும், மேலை நாடுகளில் வேலை இல்லை என்பதும், சுற்றுச்சூழலில் சூடு வளர்கிறது என்பதும், மனிதன் தன் அறியாமையை பல்வேறு கோணங்களில் அனுபவிப்பதால் ஏற்படுவது ஆகும். இவர்கள் ஆன்மீகத்தில் இதற்கு தீர்வு இருப்பதை அறிவதில்லை. இவை அர்த்தமற்ற அறியாமை. நமக்கு எதை செய்வது என தெரியாது. நாம் முடிந்ததை செய்வோம். இன்னும் சரியாக சொன்னால் நமக்கு பிரியமானதையே செய்வோம். போன் வந்து 50 ஆண்டுகள் ஆன பின்பும் போனில் பேச விரும்பாத பேரறிஞர்களை இந்த உலகம் அறியும். பேரறிஞர்களே நல்ல வாய்ப்பை, நல்ல வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் அறியாமையில் இருக்கின்றனர். ஏனெனில் அறியாமை அனைவருக்கும் உரியது. அறியாமையை அற்புதமான தெய்வமாக வர்ணித்து வழிபட்டு அளவு கடந்து அப்படி செயல்பட்டு கஷ்டம் வந்து கெட்டது, தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கிறது என்று மனிதன் ஓலமிடுவது நாகரிகம் ஆகாது. இது மனிதன் உடனே கைவிட வேண்டிய காரியம். இதை இன்று உயர்ந்த உலக மேடைகளில் கூற எவருக்கும் தைரியம் இல்லை. அதை மீறி இக்கருத்தை ஒருவர் கூறினால் அவரை அறிஞர்கள் துப்பாக்கியால் சுடுவார்கள். அதுதான் இன்றைய விஞ்ஞான நிலையாக இருக்கிறது. இன்று குலுக்குச்சீட்டு, லாட்டரி, இன்சூரன்ஸ் போன்ற துறைகள் ஏற்பட்டுள்ளன. இவை பலருடைய வலிமை ஒருவருக்கு பயன்பட ஏற்படுத்தப்பட்ட முறைகள். லாட்டரியில் லாட்டரி சீட்டு வாங்கும் பல லட்சம் பேருக்கும் பலன் கிடைக்காது. அதில் ஒருவருக்கு மட்டுமே அது பலன் வரும். அது சான்ஸ். குலுக்குச்சீட்டில் பலன் என்பது அதில் சேர்ந்த அனைவருக்கும் வரும். ஆனால் ஒரே சமயத்தில் வராது, ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் வரும். இன்சூரன்ஸ் துறையில் நஷ்டம் ஈடு செய்யப்படும். இன்சூரன்ஸில் நஷ்டம் வந்தால்தான் லாபம், நஷ்டம் வராதவரை லாபம் இல்லை. ஆனால் வீடு கட்டும் சொசைட்டி என்பதும் இது போன்ற பலருடைய வலிமை ஒருவருக்கு பயன்படும் திட்டம்தான். ஆனால் அங்கு எல்லோருக்கும் முடிவான பலன் சேர்ந்த உடனேயே கிடைக்கிறது. குலுக்குச்சீட்டு, லாட்டரி, இன்சூரன்ஸ் ஆகிய மூன்று முறைகளும் பயன்படுத்துவது அதில் சேர்பவருடைய பணம். அந்த பணத்திற்கு அளவு உண்டு. குலுக்கு சீட்டில் பலன் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. லாட்டரியில் ஒருவருக்கு அனைவர் பணமும் போகும் நிலை. இன்சூரன்ஸில் நஷ்டம் ஏற்பட்டால் மட்டுமே பலன் பெற முடியும். ஆனால் வீடு கட்டும் சொசைட்டி திட்டத்தில் 1000 பேர் இருந்தால் 1 கோடி பேர் உள்ள சமூகம் 1000 பேருக்கு உதவ முன் வருகின்றது. அடுத்த உயர்ந்த நிலையான சமூகம் சிறிய சொசைட்டிக்கு உதவ முன் வருவதால் அளவு கடந்த உதவி அனைவருக்கும் கால தாமதமின்றி கிடைக்கிறது. விஞ்ஞானம் மனித அறிவால் மனித குலத்திற்கு உதவுவது இந்த குலுக்கு சீட்டு போல் அமைகிறது. அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது, ஒரே சமயத்தில் அனைவருக்கும் வருவதில்லை. ஆனால் ஆன்மீகம் மனித நிலையை விட உயர்ந்தது என்பதால் அதன் உதவி அளவு கடந்தது. அத்துடன் அது கடனை சொத்தாக மாற்றவல்லது. இந்த வீடு கட்டும் சொசைட்டியை போன்றது ஆன்மீகம். சீட்டு இன்சூரன்ஸ் ஆகியவை உள்ளதை காப்பாற்ற உபயோகப்படுத்த முயலுவது ஆகும். இது விஞ்ஞானம் போன்றது. வீடு கட்டும் திட்டம் கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். மனையை வீடாக மாற்றுவதால் மனைக்கு இல்லாத விலையை புதியதாக ஏற்படுத்துகிறது. 4 லட்சம் ரூபாயில் வீடு கட்ட ஆரம்பித்தவர் வீட்டை கட்டி முடிக்கும் பொழுது அதனை 4 லட்சத்திற்கு மேலாக மதிப்பிடுவார்கள். அது 6 லட்சமாகவும் இருக்கலாம், 10 லட்சமாகவும் மாறும். இது ஆன்மீகம் போன்றது. இது ஆன்மீக சட்டத்தின் அற்புதம். இங்கு ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் கடன் அளவு சொத்து சேர்வதற்கான ஒரு வழியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது நமக்கு கடன் இருக்கிறது என்றால் அந்த கடன் தீர்ந்து அந்த கடன் அளவிற்கு நமக்கு சொத்து சேர்வதற்கான ஒரு வழியை குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், கடனை வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாத ஒருவர் தன் மனநிலையை மாற்றிக்கொண்டால் கடன் அளவு சொத்து சேரும் என்பது அந்த ஆன்மீக அம்சம் என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் செல்வம் மனநிலையை பொறுத்தது. செல்வம் என்பது செல்வத்தை மட்டும் பொறுத்ததில்லை, மனதை மட்டும் பொறுத்ததில்லை, மனநிலையை பொறுத்தது. நம் மனநிலை தாழ்ந்திருந்தால் கடன் எழுகிறது. நம் மனநிலை உயர்ந்திருந்தால் கடன் சொத்தாக மாறுகிறது. அப்ப இன்று கடனில் உள்ளவர்கள் அவங்களுடைய மனநிலையை ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய மனநிலை தாழ்ந்திருந்தால் அதை உயர்ந்த மனநிலையாக மாற்றிக்கொள்கின்ற பொழுது நமக்கு எந்த அளவிற்கு கடனில் இருக்கிறதோ அந்த அளவு கடன் தீர்ந்து அந்த அளவு சொத்து நம்மை தேடி வரும் என்று குறிப்பிடுகிறார். இன்று உலக அளவில் சுற்றுச்சூழல் மாசுபடுவது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு விஞ்ஞானம் பல காரணங்களை கூறுகிறது. ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் இதற்கு ஆன்மீக காரணமாக எதை கூறுகிறார்கள் என்றால், இப்படி சுற்றுச்சூழல் கெட்டு போவதற்கு மனிதனுடைய தாழ்ந்த மனநிலையை குறிப்பிடுகிறார். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவது மனிதனின் தாழ்ந்த மனநிலையால் ஏற்படுகிறது என்கிறார். அதாவது இந்த பெட்ரோல் கரி ஆகியவை நமக்கு பயன்படுகின்றன, அவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். இது சுயநலமான மனப்போக்கு. ஏனெனில் கரியை, அதாவது நிலக்கரியை, பெட்ரோலை எரித்தால் அதிலிருந்து புகை எழும், அது சுற்றுச்சூழலை கெடுக்கும். இதற்கு மாற்றாக நாம் மின்சாரத்தை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினால் சூழல் அந்த அளவுக்கு கெடாது. இதை உலகம் அறிந்தாலும் அதை செய்வதில்லை. புகையால் சுற்றுச்சூழல் கெட்டாலும் அதை பொருட்படுத்தாமல், அதற்காக கவலைப்படாமல் தொடர்ந்து இப்படி பெட்ரோல் நிலக்கரியை பயன்படுத்துவதை, சுயநல மனிதன் இப்படி தொடர்ந்து பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை பயன்படுத்துவதை சுயநல போக்கு என்கிறார்கள். சுற்றுச்சூழலின் நிலை உயர, சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்க நாம் என்ன செய்யலாம் என கருதினால் அது மனிதனுக்கு வசதி செய்வதாக அமையும். அது எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் ஆனால் செல்போன் கட்டணம் குறையும். இப்படி சுற்றுச்சூழல் அமைதியாக, அழகாக, சுத்தமாக இருக்க நினைப்பது ஆன்மீக போக்கு. ஆக அன்னை அன்பர்களாகிய நாமும் இந்த சுற்றுச்சூழல் அமைதியாக, அழகாக, சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான முறையை பின்பற்ற வேண்டும். அது ஆன்மீக போக்கு. இது மனித மனநிலையை உயர்த்தும். மனநிலை உயர்ந்தால் சுற்றுச்சூழல் கெடாது, சுற்றுச்சூழல் உயரும். அதாவது மனிதனின் மனநிலை உயர சுற்றுச்சூழல் உயரும். ரோடு போட்டால் மக்களுக்கு வசதி வரும். அந்த ரோட்டு ஓரத்தில் தென்னை மரம் நட்டால் அந்த தென்னை மரங்கள் தோப்பில் நட்டு வளர்க்கக்கூடிய மரத்தை விட அதிக பலனை கொடுக்கும். இது தென்னை மரத்திற்கு மட்டும் இந்த விதி அல்ல, அனைத்து மரங்களுக்கும் இது பொருந்தும். இதில் உள்ள ஆன்மீக விஷயம் என்னவென்றால், மனிதனுக்கு செய்யும் வசதி அவனுடைய மனநிலையை உயர்த்துகிறது. மனிதனின் மனநிலை உயர்ந்தால் அது சூழலை உயர்த்தும் என்பது ஆன்மீக சட்டம். இது இயற்கை சுற்றுச்சூழலை மட்டும் உயர்த்தாது, மனிதனின் மனநிலை உயர்ந்தால் அது வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் இது பொருந்தும். இதற்கு உதாரணமாக நாம் டாடா நிறுவனத்தை கூறலாம். டாடா கம்பெனியில் என்ன செய்வார்கள் என்றால், வசதியற்ற கிராமத்தில் உள்ள பிள்ளைகளை சோதனை செய்து அதில் திறமை உள்ள இளைஞர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பெரிய தொழிற்சாலையில் டெக்னீஷியனாக பயிற்சி அளிப்பார்கள். அவர்களுக்கு அப்படி பயிற்சி வழங்குகின்ற பொழுது அவர்களுக்கு வழங்கக்கூடிய வசதிகள் வந்து அபரிமிதமாக இருக்கும். அவர்கள் தங்கக்கூடிய அறையில் கட்டில், மெத்தை, தரை விரிப்பு கம்பளம், டிவி இது போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளதாக அவர்களுடைய தங்கக்கூடிய ஹாஸ்டல் அந்த அறைகள் இருக்கும். இப்படி அவர்கள் தங்களுடைய தொழிலாளர்களுக்கு அதிக வசதிகளை செய்து கொடுக்கின்ற பொழுது அந்த தொழிலாளர்களுடைய மனநிலை உயர்கிறது. அந்த தொழிலாளர்களுக்கு அந்த தொழில் நிறுவனத்தின் மீது பற்றும் ஒரு ஈடுபாடும் நன்றி உணர்வும் அதிகரிக்கிறது. இதனால் அந்த டாடா நிறுவனம் அபரிமிதமான வளர்ச்சி அடைகிறது. இது போலவே மனிதனுக்கு வசதிகளை செய்து தருகின்ற பொழுது அவனுடைய மனநிலை அபரிமிதமான வளர்ச்சி அடைகிறது. அவனுடைய மனநிலை அபரிமிதமாக உயர்கிறது. அதனால் அவனுடைய வாழ்வையும் முன்னேறுகிறது, அந்த சுற்றுச்சூழலும் முன்னேறுகிறது. லார்ட் ஆஃப் ஸ்னோ விர் மரங்களை நட்டவுடன் அவ்விடம் தேடி பனி தேவதை வருவது போல் நம் மனம் ஆத்மாவில் உறைவதால் நம் மனநிலை உயரும் பொழுது அங்கே ஆத்மா அதிகமாக செயல்படும். அது செயல்பட்டு சூழல் கெடுவதை தடுத்து அது சூழலை உயர்த்தும். அதாவது நம்மளுடைய மனநிலை உயர்கின்ற பொழுது எது செயல்படுகிறது? அங்கே நம்மளுடைய ஆன்மா செயல்படுகிறது. ஏனென்றால் நம்மளுடைய மனம் என்பது ஆன்மாவில் உறைவதனால் நம் மனம் உயரும் பொழுது அங்கே ஆன்மா செயல்படுகிறது. அதனால் சூழல் கெடுவது தவிர்க்கப்பட்டு சூழல் உயர்கிறது. சுத்தமான ஊர்களில் வியாதிகள் வருவதில்லை என்பதை இந்த தத்துவப்படி நாம் அறியலாம். இன்று விஞ்ஞான உலகம் மெஷினிற்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்கி மனிதனை இரண்டாம் பட்சமாக கருதுகிறது. இதனால் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுகிறது. இப்படி செய்யாமல் மனிதனை கருதி மெஷினை இரண்டாம் பட்சமாக்கினால் அளவு கடந்து வேலை உற்பத்தியாகும், வேலை இல்லை என்ற நிலை எழாது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களிடம் சாதகர்கள், ஆங்கிலேயரால் நம் இந்தியா கல்வி, போக்குவரத்து, சுத்தம், சுகாதாரம் போன்றவற்றில் முன்னேறியிருக்கிறது, ஆகியவற்றை பெற்றிருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொன்னார் என்றால், அவை இல்லாமல் இருப்பதே நமக்கு உயர்வு என்றாராம். அதாவது ஆன்மீக உயர்வுக்கு அந்த முக்கியத்துவம் உண்டு. 1947 ஆகஸ்டில் இந்தியா சுதந்திரம் பெற்றதை நாம் அறிவோம். அந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை நம் நாட்டு பெரியவர்களிடம், நம் நாட்டு தலைவர்களிடம் பேசும் பொழுது சுதந்திரம் வருமா, அப்படி வந்தால் அது நம் வாழ்நாளுக்குள் வருமா என பேசினார்கள். அதாவது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் என எவரும் உறுதியாக நம்பவில்லை. இது கோர்பஷாவும் கோஹலும் பெர்லினை பற்றி பேசியது போன்றது. ஜெர்மானிய தலைவர்களான கோர்பஷாவும் கோஹலிடமும் எப்பொழுது பெர்லின் சுவர் தகர்க்கப்படும் என்று கேட்டபொழுது அது இன்னும் 20 வருடங்கள் ஆகலாம் என்றார். இப்படி அவர் கூறி அடுத்த 2-3 நாட்களிலேயே பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்டது. கோர்பஷாவும் கோஹலும் 2-3 நாட்களில் பெர்லின் சுவர் தகர்க்கப்பட போவதை அறியாமல் நம்பிக்கையின்றி இருந்தது போலவே நம் நாட்டு தலைவர்களும் நமது விடுதலையை எண்ணி இருந்தனர். ஏனெனில் அன்றைய அரசியல் சூழல் அப்படி இருந்தது. நேருவும் பட்டேலும் எப்பொழுதும் காந்திஜி பேச்சை தட்டியதே இல்லை. ஆனால் மார்ச் 22 பின் நிலைமை மாறியது. என்ன நடந்தது என்றால், காந்திஜி அவர்கள் நம் நாட்டிற்கு இராணுவமே தேவையில்லை என்று கூறினார். நம் நாட்டிற்கு அகிம்சையும் சத்தியாகிரகம் மட்டுமே போதும் என்று கூறினார். இந்த கருத்தை நேருவும் பட்டேலும் ஏற்கவில்லை. ஏனெனில் ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு இராணுவம் தேவை என்று கருதி காந்திஜியின் பேச்சை அவர்கள் தட்டினர். இதை அதுவரை எந்த இந்தியனாலும் நம்பியிருக்கவே முடியாது. இந்திய வைஸ்ராயை அனைவரும் இவர் எக்ஸலன்சி என்றே அழைப்பார்கள். ஓராண்டுக்கு முன் நேரு 1946 சிங்கப்பூர் சென்ற பொழுது மவுண்ட்பேட்டனை முதலில் சந்தித்தார். அவருடைய பெயர் லூயிஸ். நெருக்கமானவர்கள் மட்டுமே அவரை டிக்கி என அழைப்பார்கள். அதுபோல் காங்கிரஸில் நேருவை ஜவஹர் என அழைப்பவர்கள் நேருவுக்கு மூத்தவரான காந்திஜி, பட்டேல், ஆசாத், பிரசாத், ராஜாஜி, பி சி ராய் மட்டுமே. மற்ற அனைவரும் அப்படி அழைக்க மாட்டார்கள். மவுண்ட்பேட்டனுக்கு அப்பொழுது வயது 38. ஆங்கிலேயர் என்பதால் நேருவை ஜவஹர்லால் என சிங்கப்பூரில் சந்தித்ததிலிருந்தே அழைப்பது அவருடைய பழக்கமாக இருந்தது. நேருவும் லூயிஸை டிக்கி என்று அழைப்பார். அதுவரை காங்கிரஸ் தலைவர்களுக்கும் வைஸ்ராய்க்கும் இடையே பரஸ்பர சுமூகமான நட்பு நம்பிக்கை இல்லை. அரசியலும் அதற்கு வழி செய்யாது. டிக்கி ஜவஹர்லால் என்று வைஸ்ராயரான பிறகும் இருவரும் ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொண்டதால் இருவரின் நம்பிக்கையும் இருவரின் நட்பும் மிக நெருக்கமாயிற்று. சர்க்கார் அரசியலில் இப்படி பழக முடியாது. சர்க்காரும் அரசியலும் விஞ்ஞானம் போன்றது. நட்பு ஆன்மீகமயமானது. ஆன்மீகம் புது வழியை, நட்பு வழியை உற்பத்தி செய்து குறுகிய காலத்தில் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை தந்தது. பிரம்மத்தை அறிந்தால் எதையும் அறியலாம் என்பது உபனிஷதம். அது அக்ஷர பிரம்மம், அசையாதது. விஞ்ஞானம் அக்ஷர பிரம்மம் போன்றது. அங்கே பேச வழி இல்லை. அக்ஷர பிரம்மமும் ஹர பிரம்மமும் இணைந்தது முழு பிரம்மமாவதை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். பரபிரம்மத்தை அறிந்தால் எதையும் செய்யலாம் என்று நாம் இப்பொழுது அறிவோம். அதாவது பிரம்மத்தை அறிந்தால் எதையும் அறியலாம், பரபிரம்மத்தை அறிந்தால் எதையும் செய்யலாம். அதாவது அறிவதற்கும் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. விஞ்ஞானம் என்பது அறிவதை போன்றது, ஆன்மீகம் என்பது செய்வதை போன்றது. இன்று வெனிசுலாவில் விஞ்ஞானிகளை துன்புறுத்துகிறார்கள் என செய்தி. விஞ்ஞானிகள் உலகின் முன்னோடிகள். அவர்களை சமூகமோ சர்க்காரோ துன்புறுத்தினால் அது முன்னோடியான லட்சியங்களை பாதிக்கும். இப்படி விஞ்ஞானிகளை துன்புறுத்தப்படுவதற்கு உலகெங்கும் எதிர்ப்பு எழுகிறது. இதனுள் ஒரு உண்மை உள்ளது. அது பேர் உண்மை. அது என்னவென்றால், எந்த உயர்ந்த லட்சியமும் உயர்வாக இருக்கும் வரை அதற்கு இறைவனின் பாதுகாப்பு உண்டு. அந்த பெரும் லட்சியம் தன்னிலையிலிருந்து இழிந்தால், தன்னிலையிலிருந்து இறங்கினால் அது சமூகத்தால் தாக்கப்படும் என்பதே அந்த பேர் உண்மை. அதனாலேயே இன்று விஞ்ஞானிகள் தாக்கப்படுகிறார்கள். மத கோட்பாடுகளின் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து எழுந்தது விஞ்ஞானம். இதற்கு உதாரணமாக கிறிஸ்துவத்தில், பைபிளில், 7 உலகத்தை இறைவன் படைத்தார், 7 தனது செயலாக மனிதனை படைத்தார் என்று கூறுகிறது, பைபிள் கூறுகிறது. இதனை விஞ்ஞானி டார்வின் ஏற்கவில்லை. உலகம் உருவாதற்கு 1000 ஆண்டுகள் ஆனது. அதே போல உலகில் உள்ள உயிரினங்கள் பல நூறு ஆண்டுகளின் பரிணாம வளர்ச்சியால் உருவானதுதான். மனிதன் குரங்கின் பரிணாம வளர்ச்சி என்றார். இது விவிலியத்தில் கூறுவது போல் ஏழே நாளில் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படவில்லை, ஒரே நாளில் மனிதன் உருவாக்கப்படவில்லை என்று கூறினார். இந்த விஞ்ஞான உண்மையை தங்களது மதத்திற்கு கோட்பாட்டிற்கு எதிராக இருக்கிறது என்று அன்று யாரும் ஏற்கவில்லை. ஆனால் இன்று இந்த உண்மையை உலகமே ஏற்கின்றது. இப்படி மத கோட்பாடுகளின் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து எழுந்ததுதான் விஞ்ஞானம். அதுவே அதன் பெருமை. இந்த பெருமை பிரபலமான பின் வழக்கம்போல் மூட நம்பிக்கையை எதிர்த்த விஞ்ஞானம் மூட நம்பிக்கையின் உறைவிடமாக மாறும். இந்த மாறுதல் பல ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுவதால் இன்று வெனிசுலாவில் விஞ்ஞானிகள் தாக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது விஞ்ஞானம் மூட நம்பிக்கையை ஏற்பதனால் விஞ்ஞானிகள் தாக்கப்படுகிறார்கள் என்கிறார்கள். இதற்கு என்ன தீர்வு என்றால், இந்த தாக்குதல்களை எதிர்கொள்ளும் விஞ்ஞானிகள் தங்களுடைய லட்சியத்தை சோதனை செய்ய வேண்டும். அப்படி சோதனை செய்து மூட நம்பிக்கைகளை அகற்றினால், அவர்களுடைய லட்சியத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை அகற்றினால் விஞ்ஞானமும் விஞ்ஞானிகளுக்கும் விடுதலை கிடைக்கும். தற்போதுள்ள விஞ்ஞானிகள் விஞ்ஞான ஆராய்ச்சியால் நிரூபணமாகாத எந்த விஷயத்தையும் ஏற்பதில்லை, ஆராய்ச்சியால் நிரூபணமான விஷயங்களை மட்டுமே ஏற்றுக் கொள்கின்றனர். அவர்களுடைய ஆராய்ச்சியில் ஆன்மா என்ற ஒன்று மனிதர்களுக்கு இருப்பதாகவே அவர்களுக்கு தெரியவில்லை. மனிதனுடைய மூளைக்கு அறிவு இருப்பதாக நம்பும் விஞ்ஞானிகள் இப்படி மூளையை சார்ந்திருக்காமல் சூட்சமமாக மனிதனுடைய பர்சனாலிட்டியில் ஆன்மா உரைகிறது என்றால் அதை எங்களால் ஏற்க முடியாது என்கிறார்கள். அதாவது கண்ணுக்கு தெரியும் மூளையை நம்புகின்ற விஞ்ஞானிகள் கண்ணுக்கு தெரியாத ஆன்மா இருப்பதை ஏற்க மறுக்கிறார்கள். இதே விஞ்ஞானிகள் கண்ணுக்கு தெரியாத உயிரை ஏற்கின்றனர். உயிரை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உயிர் என்று இருப்பதை ஏற்கின்றனர். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஆன்மாவை இருப்பதை ஏற்க மறுக்கின்றனர். இவர்களை எல்லாம் உலக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அறிவாரிகள் என பாராட்டுகின்றனர். ஆனால் ஸ்ரீ அன்னையோ இப்படி பேசுகின்ற விஞ்ஞானிகள் எல்லாம் அறிவில்லாத முட்டாள்கள் என்று கூறுகிறார்கள். இப்படி சில மூட நம்பிக்கைகளை விஞ்ஞானிகள் பெற்றுள்ளனர். வாழ்வின் பிரச்சனைகளை எல்லாம் விஞ்ஞானியால் தீர்க்க முடியும். இன்று அவனுள்ள நிலையில் அவனே அவனுக்கு பிரச்சனையாகின்றான். வாழ்வின் பிரச்சனைகளை எல்லாம் விஞ்ஞானியால் எப்படி தீர்க்க முடியும் என்பதை ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் விளக்குகிறார். வாழ்வு என்பது உடலாலும் உயிராலும் ஆனது. இந்த உடலும் உயிரும் சிறிய லோகத்திற்கு உரியது. விஞ்ஞானம் அறிவின் கருவி. இந்த அறிவு பெரிய லோகத்திற்கு உரியது. இந்த சிறிய லோக உடல் உயிர் எழுப்பும் பிரச்சனைகளை பெரிய லோக அறிவு எளிதில் தீர்க்கும். அப்படி இருந்தும் விஞ்ஞானத்தால் விஞ்ஞானியால் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாததற்கு காரணம், பெரியது ஓரளவு குறையானால் எதிராக மாறும் என்ற ரசவாத சட்டம் உலகில் செயல்படுவதால் விஞ்ஞானம் ஏதேனும் ஒரு வகையில் மூட நம்பிக்கையை சிறிதளவு பாராட்டினாலும் சிறுலோக பிரச்சனைகளையும் தீர்க்கும் திறனிலிருந்து விடுகிறது. இதனால்தான் உலகில் உள்ள பிரச்சனைகளுக்கு விஞ்ஞானத்தால் தீர்வு காண முடியவில்லை. விஞ்ஞானம் பெரியது, ஆன்மீகம் அதைவிட பெரியது. விஞ்ஞானம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை ஆன்மீகம் தீர்க்கும். மேலும் விஞ்ஞானம் தீர்க்கும் பிரச்சனைகளை ஆன்மீகம் அதைவிட எளிமையாக தீர்க்கும். அன்னை அன்பருக்கு வந்த சிறுநீரக கல்லை அன்பரின் பிரார்த்தனை கரைத்தது. நம் தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் தலைவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தபோது நம் தமிழ்நாட்டு மக்களின் பிரார்த்தனை அவருடைய உயிரை காப்பாற்றியது என்ற வரலாற்று செய்தியை நாம் அறிய முடிகிறது. அதே போல ராஜாஜி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வறட்சி ஏற்பட்டு மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்டு இருந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் செய்த பிரார்த்தனை மழையை வரவழைத்து வறட்சியை போக்கியது. இது இவையெல்லாம் விஞ்ஞானம் தீர்க்க முடியாத பிரச்சனையை ஆன்மீகமும் பிரார்த்தனையும் எளிமையாக தீர்க்கிறது என்பதை காட்டுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் பெரிய வாய்ப்பு, பெரிய வரப்பிரசாதம், அத்துடன் மாபெரும் தலை வேதனை. மேல் நாட்டாருக்கு பிள்ளைகள் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள். பிள்ளைகளை புரிந்து கொண்டு அவர்களை வளர்ப்பது என்பது மேலை நாட்டவர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. அற்புதமான மகனை படித்த பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் வேதனை உட்டனர். இதெல்லாம் மேலை நாட்டில் உள்ள அவருடைய பழக்கங்களாலும் குடும்ப சூழலாலும் இந்த முறைகள் ஏற்படுகின்றன, இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. எந்த விஞ்ஞானமும் விளக்க முடியாத விடையை குழந்தை வளர்ப்பில் ஆன்மீகம் கூறுகிறது. அது என்னவென்றால், நீயே உன் மகன், அவன் திருந்த வேண்டுமானால் நீ திருந்த வேண்டும் என்பதுதான். இது விஞ்ஞானத்தின் அற்புதமான விடை. அதாவது இன்று பிள்ளைகள் குறையாக நடக்கின்றனர், பிள்ளைகள் ஒரு தப்பு செய்கிறார்கள் என்றால் அந்த குறை யாரிடம் இருக்கிறது என்று பொருள், பெற்றோரிடம் இருக்கிறது என்று பொருள். பெற்றோரிடம் மறைக்கப்பட்ட அல்லது அடக்கப்பட்ட உணர்வுகள், தாழ்ந்த உணர்வுகள் தான் பிள்ளைகளில் வெளிப்படுகிறது என்று ஆன்மீகம் கூறுகிறது. அப்பொழுது குழந்தைகள் தவறான போக்கை விட்டு நல்ல வழிக்கு வர வேண்டும், குழந்தைகள் திருந்த வேண்டுமென்றால் பெற்றோர்கள் தங்களுடைய மனநிலையை ஆராய்ச்சி செய்து தங்களிடம் உள்ள குறையை நிறைவாக்கினால் குழந்தைகள் திருந்துவார்கள். இதுதான் ஆன்மீகத்தின் அற்புதமான விடை. ஆனால் விஞ்ஞானத்திற்கு இந்த பிரச்சனை என்னவென்றே விளங்கவில்லை. இதை ஏற்று பலன் பெற பூரண யோகத்தை ஏற்க வேண்டும். மேலும் கூற வேண்டுமானால், மகனுக்கு தன்னை அறியும் முன் தன் பெற்றோரை அறிய வேண்டும். அதாவது நாம் இன்று நல்ல நிலைக்கு வர வேண்டும், நம்மளுடைய குறைகளை களைய வேண்டும் என்றால் நாம் நம்மை அறிவதற்கு முன் நம் பெற்றோரை அறிய வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதாவது இன்று நமக்கு உள்ள நல்ல பழக்கங்களில் எவையவையெல்லாம் பெற்றோரிடமிருந்து வந்தது, அதே போல நம்மளிடம் உள்ள தவறான தீய பழக்கங்கள், தவறான குணங்கள் எவையெல்லாம் பெற்றோரிடம் வந்தது என்று ஆராய்ச்சி செய்து நம் பெற்றோரிடம் அந்த தீய தவறான குணங்களை, பழக்க வழக்கங்களை விட வேண்டும். பெற்றோரிடம் அந்த நல்ல பழக்க வழக்கங்களை இன்னும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஞானம் இன்று உலகில் இல்லை, இன்றைய விஞ்ஞானத்தில் இல்லை, ஆன்மீகத்தில் மட்டுமே உண்டு. பிரைட் அண்ட் பிரஜுடியூஸ் நாவலில் எலிசபெத் டார்சி பற்றி விக்காம் சொன்ன அவதூற்றை நம்பினாள். அதற்கு டார்சியின் நடத்தை உதவியது. டார்சி அவருடைய தவற்றுக்கு அவள் பெற்றோர் எப்படி பொறுப்பு என்பதை எடுத்து காட்டியதை அவளால் பெரும் போராட்டத்திற்கு பின்பே ஏற்க முடிந்தது. இப்படி எலிசபெத் தவற்றை ஏற்க முடிந்ததற்கு காரணம், டார்சி தன் பெற்றோரால் சுயநலமாக வளர்க்கப்பட்டதை அறிந்து எலிசபெத் கூறிய உண்மையை ஏற்க முன்வந்ததாகும். இப்படி டார்சியின் மனம் மாற்றத்தால் எலிசபெத் மனம் மாறி அறிய முடிந்தது, தன் தாயார் தந்தையிடமிருந்து வந்த குறையை அறிய முடிந்தது. இந்த பிரைட் அண்ட் பிரஜுடியூஸை நாவல் என நாம் அறிகிறோம். உலகில் அறிவு பகுத்தறிவாக வளர்ந்து ஒருவரில், அதுவும் ஒரு பெண்ணில் அழகான காதல் விஷயத்தில் அதில் செயல்படுவது இந்த நாவல். An epoch making piece of literature. சமூகம் மன வளர்ச்சி பெற்றதை சுட்டிக்காட்டும் இலக்கியமாக இது திகழ்கிறது என்று நாம் கூறலாம். குழந்தை வளர்ப்பிலும் கல்வி முறையிலும் விஞ்ஞானம் உலகுக்கு அளித்தவை ஏராளம். ஆனால் விஞ்ஞானத்தால் வழங்க முடியாத அம்சங்கள் பல உள்ளன. அது மனித சுபாவத்தின் உண்மைகள். விஞ்ஞானம் இந்த மனித சுபாவம் என்ற துறைக்கே வரவில்லை. உதாரணமாக தவறு செய்பவனை மக்கள் தனது தலைவனாக பெறுவது அதிசயம். அவன் செய்த தவற்றை அதிகமாக செய்யும் பொழுது அவனை மேலும் பாராட்டி அமோகமாக ஆதரிக்கும் மனிதனின் சுபாவம், வினோதமான மனித சுபாவத்தை பற்றி விஞ்ஞானம் நினைக்கவே இல்லை. இதற்கு உதாரணமாக ரீகனை குறிப்பிடலாம். அமெரிக்க நாட்டில் ரீகன் 8 ஆண்டுகள் ஜனாதிபதியாக இருந்தார். அப்பொழுது அறிவுக்கு புறம்பான செயல்பாடுகளை அமுல்படுத்தினார். அவற்றில் ஒன்று, செலவை அதிகப்படுத்தி மிச்சத்தை வளர்ப்பேன் என்று உறுதி பூண்டார். வாஷிங்டன் போஸ்ட் அவர் கூறும் அபத்தங்களை வெளியிட்டது. அதை வெளியிட்ட பின் ரீகனுடைய பிரபலம் குறையவில்லை, மாறாக அவருடைய பிரபலம் பல மடங்கு உயர்ந்தது. எவ்வளவு அபத்தமாக பேசினாலும் அமெரிக்க மக்கள் அவரை மேலும் மேலும் பாராட்டினர். இத்தனைக்கும் அமெரிக்க மக்கள் படித்த மக்கள். ஆன்மீகம் இதை அஞ்ஞானத்தின் ருசியை என கூறுகிறது. ஆச்சரியத்தை எழுப்பும் வீர செயலுக்கு, சர்ப்ரைஸ் அண்ட் அட்வென்ச்சர், அஞ்ஞானம் அரங்கமாக இருப்பதால் ஆத்மா அவற்றை நாடியது என பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் குறிப்பிடுகிறார். விஞ்ஞானத்தால் இதற்கு பதில் கூற முடியவில்லை. கொடுமை செய்தவரை விட்டு அகன்று வாழ்வில் பெருமளவுக்கு உயர்ந்த பின் அதே கொடுமையை அதே உறவினர்களிடம் தொடர்ந்து அதிகமாக பெற முயல்வது மனித சுபாவம். ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் இங்கே ஒரு ஆங்கில நாவலின் கதாபாத்திரத்தின் சுபாவங்களை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த நாவலின் ஹீரோ எட்மண்ட் டாண்டே. இவன் வெள்ளை மனமுடைய திண்மையான தூய இளைஞன். இவன் சிறு வயதிலேயே கப்பலுக்கு வேலை செய்து வளர்ச்சி அடைந்து ஷிப் கேப்டன் ஆகிறான். இவனுடைய அபார வளர்ச்சி அங்குள்ள மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. இப்படி இவருடைய அபார வளர்ச்சியை பிடிக்காதவர்களில் முக்கியமானவன் பெர்னாண்ட். இவன் தனது இரண்டு நண்பர்களுடன் சேர்ந்து எட்மண்ட் டாண்டேவை எப்படியும் போலீசில் சிக்க வைக்க வேண்டும் என்று சதி செய்கிறான். இந்த கதை நடக்கின்ற காலகட்டம் என்பது நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்த நேரம். எட்மண்ட் டாண்டே நெப்போலியனின் உளவாளி என்று போலீசில் பெர்னண்ட் உட்பட 3 நண்பர்களும் சென்று பொய் கூறி சதி செய்து சிக்க வைக்கின்றனர். இவர்கள் தீட்டிய சதியில் சிக்கிய எட்மண்ட் டாண்டே போலீசாரால் நெப்போலியனின் உளவாளி என்று கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். இந்த எட்மண்ட் டாண்டேனுடைய காதலி மெர்சடஸ் இவளை திருமணம் செய்து கொள்ள பெர்னாண்ட் விரும்பி சதி செய்கிறான். 10 வருடம் ஆனது, எட்மண்ட் டாண்டே திரும்பி வரவே இல்லை. அந்த சமயத்தில் ஜெயிலில் ஒரு கைதி இறக்கின்றார். அந்த இறந்த கைதி தான் எட்மண்ட் டாண்டே என்று மெர்சடஸிடம் கூறி பெர்னாண்ட் அவளை நம்ப வைக்கிறான். வேறு வழி இல்லாமல் மெர்சடஸும் பெர்னாண்டை மணக்கிறாள். ஒரு நாள் டாண்டே ஜெயிலை விட்டு தப்பித்து வருகிறான். வந்து மெர்சடஸ் பெர்னாண்டை மணந்து பிரபுத்துவ வாழ்வை நடத்துவதை கேட்டு வளவளத்து விட்டான். மெர்சடஸ் தெளிவானவள், சிறந்தவள், உன்னதமான குணம் படைத்தவள், உயர்ந்த நடைபாவனை உடையவள், இயல்பாகவே மகாராணி போன்ற சுபாவம் உடையவள். அவள் மனம் பெர்னாண்ட் போன்ற அயோக்கியனால் புண்படவில்லை. டாண்டேவுக்கு தன் கணவன் செய்த துரோகத்தை கேட்டு அவனுடைய பெரும் பணத்தை, அதாவது 1.3 மில்லியன் பிராங்கை தொட மறுத்தவ புனிதவதி அவள். பெண்மையின் அவ்வுயர்ந்த மனமும் கணவனின் துரோக மனப்பான்மையால் கசந்து புண்படவில்லை என்பது பெண்ணின் சுபாவம். தன் கணவனை விட்டு அவள் விலகி தன்னுடைய குழந்தையுடன் தனியாக அவர் குடித்தனம் நடத்துகிறார். இதனால் பெர்னாண்ட் தற்கொலை செய்து கொள்கிறார். டாண்டே வெள்ளை மனமுடைய திண்மையான தூய இளைஞன். அவன் திறனும் திறன்மையும் தூய்மையும் நாடியது பெண்ணின் பிரியம் என அவன் தீர்க்கமாக நம்பினான். அவன் நாடியது உச்சக்கட்ட அறிவு, அதற்குரிய அந்தஸ்து, அதை தன் தகுதியால் பெறும் பெண், அரேபியாவில் பிறந்திருப்பதை அவன் அறியவில்லை. இவனது மன தூய்மைக்கு உரியவள் தூய்மையின் பிளம்பான அரச குமாரி என அவனுக்கு தெரியவில்லை. இவையெல்லாம் ஆன்மீகத்தின் உண்மைகள். இவை ஆன்மீகம்தான் இந்த விஷயங்களை விளக்குகின்றன. அதாவது உயர்ந்த சுபாவிதத்திற்கு உயர்ந்த அறிவுக்கு உயர்ந்தது கிடைக்கும் என்ற கருத்து இங்கே தெரிகிறது. விஞ்ஞானத்திற்கு மனித சுபாவமும் இலக்கியமும் வரலாறும் விளக்கு. இந்த இலக்கியம் வரலாறு மனித சுபாவம் ஆகியவை விஞ்ஞானத்துள் வந்தால் இந்த துறைகள் வளம் பெறும். இத்துறைகள் ஆழ்ந்து முதிர்ந்து அகன்று உயரும். ஞானம் முழுமையடையும். இன்றைய மனநிலையில் விஞ்ஞானி விஞ்ஞானத்தை எப்படி கருதுகிறார்கள் என்றால், விஞ்ஞானத்தை டெக்னாலஜியாக கருதும் நிலை உருவாகி வேறொன்றும் பக்குவத்தை நாடுகிறது. அதாவது இன்றைய மனநிலையில் விஞ்ஞானி விஞ்ஞானத்தை டெக்னாலஜியாக கருதும் நிலை உருவாகி வேறொன்றும் பக்குவத்தை நாடுகிறது. இது இன்று விஞ்ஞானம் பகுத்தறிவை கேலி செய்து மூட நம்பிக்கையின் மகுடமாக பெருமைப்படுகிறது. இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். விஞ்ஞானம் பகுத்தறிவை ஆதரிக்கத்தானே செய்யும், எப்படி கேலி செய்யும்? விஞ்ஞானம் மூட நம்பிக்கைக்கு எதிராகத்தானே இருக்கும், எப்படி மூட நம்பிக்கையை மகுடமாக பெருமைப்படும் என்று கேள்வி எழலாம். அதற்கு ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் தருகின்ற விளக்கம் என்னவென்றால், இன்று உள்ள உலக பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஆன்மீகம் விடை பெற்றுள்ளது என்ற பகுத்தறிவை விஞ்ஞானம் ஏற்கவில்லை. உதாரணமாக, அணு ஆயுதங்களால் பேர் ஆபத்து வரும் என்று தெரிந்தும் கூட அணு ஆயுதங்களை விஞ்ஞானிகள் கைவிடவில்லை. நம் நாட்டின் பாதுகாப்புக்கு அணு ஆயுதம் தேவை என்று அதை வைத்திருக்கின்றனர். இது விஞ்ஞானியின் மூட நம்பிக்கை என்று கூறாமல் நாம் வேற எப்படி கூறுவது? அதோடு மூன்றாம் உலக போர் எல்லாமலும் அணு ஆயுத பயன்பாட்டை பயன்படுத்தாமலும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ அன்னை ஆரோவிலை நிர்மாணித்தார். ஸ்ரீ அன்னையின் பனிப்போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. அதன் அடையாளமாக பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்டது. அன்னையின் ஆன்மீக சூட்சும சக்தி மூன்றாம் உலக போரையும் அணு ஆயுத பயன்பாட்டையும் தடுத்தது. ரஷ்யா கியூபாவில் இறக்கியிருந்த அணு ஆயுதத்தை திரும்ப பெற செய்தது போன்ற உண்மையை போன்ற பகுத்தறிவு கருத்தை நாம் கூறினால் இன்றைய விஞ்ஞானம் அதை ஏற்காது, இதை கேலி செய்யும். இன்று உலக அளவில் பெரும் பிரச்சனையாக உள்ள சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு மனிதனின் தாழ்ந்த மனநிலை சுயநலமே காரணம். மனிதனின் மனநிலை மாறினால் சூழல் மாறும் என்ற உண்மையை பகுத்தறிவு கருத்தை கூறினால் இன்றைய விஞ்ஞானம் அதை ஏற்காது, கேலி செய்யும். உலக அளவில் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஆன்மீகம் தீர்வு தந்துள்ளது. மனிதனை பிரதானமாகவும் மெஷினை இரண்டாம் பட்சமாகவும் ஆக்க வேண்டும். மெஷினிற்கு பதிலாக மனிதனை பின்பற்றினால் வேலை வாய்ப்பு பெருகி வேலையில்லாத திண்டாட்டம் நீங்கும் என்ற பகுத்தறிவு கருத்தை கூறினால் இன்றைய விஞ்ஞானம் அதை ஏற்காது, கேலி செய்யும். உலக அளவில் உள்ள பொருளாதார நெருக்கடிக்கு பொருளாதார பிரச்சினைக்கு ஸ்ரீ அன்னை அவர்கள் தீர்வு கூறியுள்ளார்கள். அது நாம் முன்பு பார்த்த தீர்வுதான். பொருளாதார துறையில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நல்லதல்ல என்று ஸ்ரீ அன்னை கூறுகிறார். இது கேம்பிளிங், சூதாட்டம் போன்றது என்கிறார். ஏனெனில் பணம் உழைப்பிலிருந்து வர வேண்டும், அதுதான் சுபிட்சம். சூதாட்டம் கேம்பிளிங்லிருந்து வரக்கூடிய பணம் அது சுபிட்சத்தை கொடுக்காது, பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால்தான் இன்று உலகில் பொருளாதார பிரச்சனைகள் எழுகின்றது என்று ஆன்மீகம் கூறுகின்ற ஸ்ரீ அன்னை கூறுகின்ற கருத்தை இன்றைய உலக பொருளாதார வல்லுநர்கள் ஏற்பதில்லை. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால்தான் முதலீடு கிடைக்கும் என்று கூறி ஆன்மீக தூரம் கூறக்கூடிய அந்த பகுத்தறிவு கருத்தை ஏற்க மறுக்கின்றனர், கேலி செய்கின்றனர். இப்படி இன்று உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆன்மீகத்தில் ஸ்ரீ அன்னை முறையில் தீர்வுகள் உண்டு. இதை விஞ்ஞானம் ஏற்பதில்லை. இந்த பகுத்தறிவு கருத்தை விஞ்ஞானம் ஏற்பதில்லை. இதையே ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் விஞ்ஞானம் பகுத்தறிவை கேலி செய்து மூட நம்பிக்கையின் மகுடமாக பெருமைப்படுகிறது என்று கூறி இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார். இந்த சொற்பொழிவு வழங்குவதற்கு வாய்ப்பு தந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும், பராசக்தி ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும், குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களுக்கும், பாலகுரு ஸ்ரீ அசோகன் அண்ணா அவர்களுக்கும், மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கும், அம்பத்தூர் தியான மையத்திற்கும், இதை அனைவரும் கேட்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. நன்றி. சொல்லுங்க அண்ணா.
ஸ்பீச் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க.
சரிண்ணா.
எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிக்கலான கருத்துக்களை நீங்க அழகா விளக்கி சொன்னீங்க. என்னுடைய பாராட்டுகள்.
தேங்க்யூண்ணா.
ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அந்த இடத்துல எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா?
சொல்லுங்க அண்ணா.
ஒரு இடத்துல என்ன சொன்னீங்க, பிள்ளைகளுடைய குறைபாடுகளுக்கு பெற்றோர்கள் தான் காரணம், ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா?
ஆமாண்ணா.
அது அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப ஒழுக்க சீரராக இருக்கிற தாயார் தகப்பனாருக்கு தத்தல பிள்ளைகள் அமையறாங்க, அது என்னன்னு புரிய மாட்டேங்க.
ஆமாண்ணா.
அந்த இடத்துல ஏத்துக்க முடியுமா, புள்ள தடுதலை ஆனதுக்கு அவங்க தான் காரணம்னு சொன்னா அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? சஞ்சய் காந்தி ரவுடியா செயல்பட்டாருங்க.
ஆமா.
அதுக்கு இந்திரா காந்தி அம்மையார் தான் காரணம்ன்றது பத்திரிகையில எழுதிட்டாங்க. சஞ்சய் காந்தி அராஜகமா செயல்பட சுதந்திரம் கொடுத்தாங்க, அவரை அடுத்து பிஎம்மா ஷேப் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, இதனாலெல்லாம் அவனுக்கு ரொம்ப திமுறை வளர்ந்து போய் அவன் ரவுடியா மாறிட்டான் மாதிரி பத்திரிகைலாம் எழுதினாங்க. அதை எல்லாரும் ஒத்துப்பாங்க. அம்மாதான் பிள்ளைய கெடுத்தா, அவன் தான் அம்மா பிள்ளை ரவுடி ஆனதுக்கு அம்மா தான் காரணம் அப்படின்னா சரி, அந்த மாதிரி இடங்கள்ல யாரும் அப்செக்ஷன் இல்லாம ஒத்துப்பாங்க. ஆனா பாருங்க, ரொம்ப ஒழுக்க சீலரா இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தந்துல பிள்ளைகள் அமையறாங்க, அதுதான் புரிய மாட்டேன்.
ஆமாண்ணா. இதுக்கு அப்பா விளக்கம் சொல்லிருக்காங்கண்ணா. அது என்னன்னா, அதாவது பெற்றோர்களிடம் அடக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஆசைகள் விருப்பங்கள், அடக்கப்பட்ட உணர்வுகள் வந்து குழந்தைகளிடம் வெளிப்படும் சொல்றாங்கண்ணா. காந்தியோட ஆரம்ப கால லைஃப படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, அவர் வந்து தவறான வழிகள்ல நிறைய தவறுகள் எல்லாம் அவர் செஞ்சாருங்கிறத சத்திய சோதனையில எழுதியிருக்காருன்னா, அது அவர் திருவுருவமாற்றம் பண்ணாம ஒருவேளை சமூகத்திற்காக அதை அடக்கி வச்சிருந்திருக்கலாம். அப்படி நம்மள அடக்கப்பட்ட உணர்வுகள் அல்லது சமூகத்திற்காக பயந்துகிட்டு மறைக்கப்பட்ட உள்ளுக்குள்ளார நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், இருந்திருக்கும் ஒரு தவறை செய்யணும்னு, ஆனா நம்ம இருக்கக்கூடிய அந்தஸ்திற்காகவோ இல்ல சமூகத்திற்கோ பயந்து அந்த தவறை செய்யாம நம்ம மறைச்சிருப்போம். அப்படி மறைக்கப்பட்ட அந்த அடக்கப்பட்ட அந்த உணர்வுகள் ஆசைகள் வந்து அந்த குழந்தைகள்கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்கண்ணா. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் எங்க அப்பா சொல்றாங்கண்ணா. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அயோக்கியனா ஒரு பெற்றோர் இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு தந்தை வந்து ஒரு திருடக்கூடியவரா இல்ல ஒரு அயோக்கியனா இருப்பாரு, அவருக்குள்ள குழந்தை வந்து ரொம்ப நல்ல ஒழுக்கமானவனா இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்தா, அவனுடைய ஆன்மா அவனுடைய மனசு வந்து ஒரு கணம் வந்து நினைக்குமா, நம்ம இவ்வளவு அயோக்கியனா இருக்கோமே, நம்மளால திருந்தணும்னு நினைக்கிறேன், நம்மளால திருந்த முடியலையே அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா, அந்த காலகட்டத்துல பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அவரால முடியாத அந்த குழந்தை வந்து பிறந்து யோக்கியமா நல்ல வழியில நடக்கும் அப்படின்னு அப்பா சொல்றாங்கண்ணா. அந்த கருத்து இதுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன்னா. அதாவதுண்ணா, ரெண்டு வித கருத்து அப்பா சொல்றாங்கண்ணா. ஒண்ணு வந்து அந்த சமூகத்திற்காக ஒரு அந்தஸ்திற்காக இந்த தப்ப நம்ம செஞ்சோம்னா நமக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு பயந்துகிட்டு இந்த சமூகத்துல அந்தஸ்துக்காக சில தவறை செய்யாம அதை வந்து அவங்க அடக்கி வச்சிருப்பாங்க. அந்த தவறை செய்யணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும், இல்ல அந்த தவறை பண்ண தவறை வந்து அவங்க திருவுரு மாற்றம் பண்ணாம அதை அடக்கி வச்சிருப்பாங்க. அப்படி அவங்கள்ட்ட அடக்கப்பட்ட அந்த உணர்வுகள் ஆசைகள் வந்து குழந்தைகள்கிட்ட வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்கண்ணா. ஒருவேளைக்கு காந்தி வந்து அவருடைய அந்த நெகட்டிவான அந்த விஷயங்களை வந்து அவர் திருவுரு மாற்றம் பண்ணாம அடக்கி வச்சிருந்திருக்கலாம். அப்படி அடக்கி வச்ச உணர்வுகள் வந்து அவர் குழந்தைகிட்ட வெளிப்பட்டிருக்கலாம்ண்ணா. அதே மாதிரி அயோக்கியனுக்கு வந்து நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அந்த அயோக்கியனுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு வருத்தம் இருக்குமா, நம்ம இப்படி திருடுறோமே, அயோக்கியனா இருக்கோமே, நம்ம நல்லவனா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு இருக்குமா, அந்த தவிப்பு வந்து அந்த குழந்தைகள்கிட்ட வந்து பிரதிபலிச்சு அந்த குழந்தைகள் வந்து நல்லவனா யோக்கியமானவனா இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்றாங்கண்ணா.
நீங்க சொல்ற ஆர்குமெண்ட்டுக்கு வந்தா கூட நேருஜி இந்திரா காந்தி அம்மையார் ரெண்டு பேரும் எடுப்பாங்க. நேருஜி வந்து முழுக்க முழுக்க ரொம்ப அடக்கமா தான் ஆட்சி பண்ணார். இந்திரா காந்திய பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பீரியட்ல சர்வாதிகாரியா மாறிட்டார். நேரு கிட்ட சர்வாதிகாரம் வெளிப்படவே
இல்லை.
ஒரு ரெண்டு வருஷம் இன்டர்னல் எமர்ஜென்சின்னு ஒண்ணு கொண்டு வந்து நாடு முழுக்க சர்வாதிகாரம்
பண்ணாங்க.
நேரு கிட்ட இந்த துரோகம்னு நாம பார்க்கவே முடியாது.
ஆமாண்ணா,
அவருக்கு தலைவர் காந்திஜி.
ஆமாண்ணா,
காந்திஜி கிட்ட அவர் கடைசி வரைக்கும் கட்டுப்பட்டுதான் இருந்தார். ஆனா நீங்க இந்திரா காந்திய பாத்தீங்கன்னா காமராஜர் தான் இந்திரா காந்திய பிஎம்ஆ கொண்டு வந்தது. 1967 காமராஜர் சட்டசபை எலெக்ஷன்ல தோத்து போனப்ப அது கேள்விப்பட்ட உடனே இந்திரா காந்தி அம்மையார டான்ஸ் ஆடினாங்க, சந்தோஷம் வந்து. அப்புறம் எமர்ஜென்சி பீரியட்ல அவங்க கருணாநிதிக்கு போன் பண்ணி காமராஜர் அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்கன்னு
கேட்டான்.
கருணாநிதி அவருக்கு காமராஜர் தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற தலைவர், அவரை போய் அரெஸ்ட் பண்ணனா அது என் பேர் கெட்டு போயிடும், நான் அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆக்கின தலைவரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போனவங்க இந்திரா
காந்தி
சர்வாதிகாரம்
பண்ணிருக்காங்க.
இதனுடைய அறிகுறிகள்லாம் நேரு கிட்ட இல்லவே
இல்லை.
எப்படி புரிஞ்சுக்கிறது?
அதாவது இந்திரா காந்தி கிட்ட வந்து நான் பதவி ஆசை இருந்ததுன்னா, இந்த பதவி ஆசை வந்து நேருகிட்டையும் இருந்துச்சுன்னு அந்த ஹிஸ்டரியில படிக்கிறப்ப ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஏன்னா காந்தி வந்து இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரியாம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொன்னாங்களாம். என்னன்னா இந்தியாவும் பாகிஸ்தான் சேர்ந்து இருக்கட்டும், இந்தியாவை வந்து முகமது அலி ஜின்னா ஆளட்டும், முஸ்லீம்களே ஆளட்டும், பிரதமரை பத்தி அவங்களுக்கு கொடுத்துருவோம், இந்தியாவும் பாகிஸ்தான் பிரிய வேணாம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னப்ப நேரு வந்து அதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குண்ணா. இவருக்கு அந்த பிரதமர் பதவி வேணுங்கிறதுனால அவர் வந்து அந்த காந்திஜி சொன்ன அந்த கருத்தை ஏத்துக்கல, இந்தியா பாகிஸ்தானியா இருக்கட்டும், இந்தியா தனியா இருக்கட்டும், இந்தியாவை பிரதமரா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு, அந்த பதவிக்கு ஆசைப்பட்டாருன்னு ஒரு கருத்து நம்ம வரலாற்றுல பார்க்க முடியுதுண்ணா. அந்த அந்த நேருவுக்கு இருந்த அந்த பதவி ஆசை தான் இந்திரா காந்திக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேண்ணா.
நேருஜி இந்திரா காந்தி அப்படின்னு வரும்போது அப்பா சொல்றத வந்து சரியா அப்ளை பண்ணி பார்க்க முடியல, நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் பத்தலன்ற மாதிரிதான் நான் சொல்ல
விரும்புறேன்.
இந்திரா காந்தி சஞ்சய் காந்தின்னு பார்க்கும்போது ரொம்ப கனெக்ஷன் ரொம்ப கிளியரா தெரியுது.
ஆமாண்ணா,
அதுவே நேருஜி இந்திரா காந்தின்னு பார்க்கும்போது அந்த கனெக்ஷன் சரியா தெரியல. ஆனா ஒரு ஏதின்னு சொன்னா அது எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரிதான் அப்ளை ஆகணும் இல்லையா?
ஆமாண்ணா,
இவருக்கு இவங்க விஷயத்துல உண்மை, ஆனா அவங்க விஷயத்துல உண்மை இல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏதின்னு சொல்லிட்டா எல்லா சூழ்நிலைகளையும் அது அப்ளை ஆகி கரெக்டா தான் வரணும். பட் நம்ம நமக்கு இருக்கிற நாலேஜுக்கு அது அவ்வளவா நமக்கு சொல்ல வரல. சரி, பரவாயில்ல, உங்க சொற்பொழிவு எல்லா வகையிலயும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது.
நன்றிண்ணா,
சிக்கலான கருத்துல ரொம்ப எளிய எளிமையான முறையில நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க.
ஓகே,
அதுக்கு என்னுடைய பாராட்டு.
நன்றிண்ணா.
விஞ்ஞானம் தராத விடைகளை தரும் ஆன்மீகம் பற்றி விளக்கிய திரு ரத்னவேலு அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.